கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த மாலை வேளையில கூட தேவன் கொடுத்த மிகப்பெரியதான ஒரு கிருபையினால மீண்டுமாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருடைய சமூகத்தில் ஒன்று கூடி அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும்படியாகவும் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாகவும் தேவன் கொடுத்த ஒரு மாபெரும் தயவுள்ள கிருபைக்காக நன்றிகளையும் சோத்திரங்களையும் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் உயர்த்துக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, சோ இந்த நேரத்தில் உங்க மத்தியில இந்த இடத்துக்கு வருவதற்கு தேவன் எனக்கு கிருபை செஞ்சிருக்கார். சோ நிறைய அதுக்காக கூட என்னோட தனிப்பட்ட நன்றிகளை அந்த தேவனுக்கு நாங்கள் செலுத்திக் கொள்கிறோம். சன்மான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையினால கடந்த வாரத்துல நாம ஒரு ஸ்டடி நாம ஒண்ணு ஆரம்பிச்சாச்சு, அதாவது ஏசியா 53 அதிகாரம். சோ அப்ப அந்த 53 அதிகாரம் ஏசியா புஸ்தகத்துல தேவன் ஏசியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசனம். சோ அந்த தீர்க்கதரிசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை வருவதற்கு முன்பாக 800 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு தரிசனம். ஏசியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு 800 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களால புறம்பாக்கப்பட்டார் இல்லைங்களா, அந்த டைமுக்கு முன்னாடி ஒரு 800 வருஷம் பின்னாடி போனோம்னா அந்த நாட்கள் தான் ஏசியாவுக்கு தேவன் இஸ்ரேல் அவருக்கு வேண்டிய முக்கியமான தீர்க்க தரிசனங்களை அவர் கொடுத்தார். அப்படி கொடுக்கும் போது அந்த நாட்கள் பாத்தீங்கன்னா உசியாவின் ராஜாக்கு, அந்த உசியா ராஜா நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த நாட்கள் இருக்கும்போது ஏசியா இருக்கும்போது அந்த வசனங்களை கொடுத்தார். சோ அப்பதான் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இஸ்ரேல் தேசம் பாபிலோன் கையில் பால் கடிக்கப்பட்டு போக போகுது. சோ 70 அவங்க பயங்கரமா தண்டனை அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் 70 முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கள் விடுவிக்கப்படுவாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் என்ன விஷயம் சொல்ல வர்றாருனா, முதலாம் வரையில கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்கத்தில வந்து அவர் படுற பாடுகள், அவர் புறம்பாக்கப்படுகிற விஷயங்கள், இந்த காரியங்களை குறித்து 53 அதிகாரத்துல அங்க தேவன் ஒரு தரிசனமாக அங்க காமிக்கிறதாக பார்க்கணும். அந்த வகையில நாம அந்த ஒரு ஸ்டடி நாம ஆரம்பிச்சாச்சு இல்லைங்களா. சோ அப்ப 53 அதிகாரம் ஒரு விசேஷமான அதிகாரம் என்று சொல்லும் போது, இந்த அதிகாரம் எங்கிருந்து ஆரம்பிக்குது என்று பார்க்கும்போது நம்ம எங்கிருந்து பாக்குறோம்னா, ஏசியா 53 அதிகாரம்னாலே அது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம கணக்குல வச்சுக்கணும். 52 அதிகாரம் வசனம் 13 இருக்கு. எங்க முடியுதுன்னா 53 அதிகாரம் வசனம் 15 வசனங்கள் வர வேண்டியது. ஆனா அங்க மொழிபெயர்த்தவங்க வசனங்களை பகுத்தவங்க தவறான முறையில பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு பரிசுத்தாவி கிடையாது. இந்த ஒரு நிமித்தமாக அங்க காரியம் பண்ணிட்டு, ஆனா நமக்கு தெரியும் தேவன் நமக்கு ஆவி கொடுத்ததுனால நாம் அந்த வசனங்களை என்ன பண்ணிருக்கோம், பகுத்து என்ன பண்ணிருக்கோம்னா பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா. சோ அப்படிதான் கடந்த வாரத்துல அங்க பார்த்தோம். அது மாத்திரமல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ஏசியா புஸ்தகத்தில் 53 அதிகாரத்துல கிட்டத்தட்ட 5 சப்ஜெக்ட் நம்ம அங்க இருக்கு. நிறைய சப்ஜெக்ட் பாக்கலாம், ஆனா நம்ம ஒரு மிக முக்கியமா 5 தலைப்புகளின் கீழாக நாம என்ன பண்றோம்னா இந்த ஒரு ஸ்டடி நாம அங்க பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லைங்களா. அந்த வகையில முதலாவது தலைப்பு நாம ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, தேவனுடைய பாடுள்ள ஒளியக்கார். சோ அந்த தலைப்பின் கீழாக இப்பதான் அருமையா உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். இப்ப கண்டிப்பா அந்த தலைப்புடைய அந்த சாராம்சம் நீங்க புரிஞ்சு பொதுவாக பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா 1 hour, 2 hour, 2 hour போகும். ஆனா நீங்க அந்த 2 மணி நேரம் கேட்கிற விஷயங்கள கண்டிப்பா வாங்கிக் கொள்ள முடியாது. ஆனா என்ன பண்ணலாம்னா அந்த சப்ஜெக்டுடைய கான்செப்ட் இல்லைங்களா, அந்த மைய விஷயம் அது மாத்திரம் பிடிச்சுட்டு அதை நீங்க தியானிச்சிங்கனாலே அது நமக்கு பிரயோஜனமாக வாங்க. சோ அந்த ரெண்டு விஷயம், ரெண்டு கான்செப்ட், மிக முக்கியமான விஷயங்கள், ரெண்டு கேள்விக்கான பதில் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம் இல்லைங்களா. சோ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பாத்திரத்துல பங்கு பெறக்கூடிய நாம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்துல பங்கு பெறும் போது நாம் இந்த கடந்த வருஷம் கடந்த நாட்கள் முழுவதும் உண்மையாகவே கர்த்தருடைய பாத்திரத்துல நாம் பங்கு பெற்றிருக்கோமா, சோ நாம சிந்திக்கவே. அப்ப பாருங்க அன்பான சகோதர சகோதரி, ஒவ்வொரு பஸ் அன்னைக்கு நாம என்ன பண்ணுவோம்னா அந்த டைம் இல்லைங்களா, சாயங்காலம் 6 மணி. இப்ப உதாரணமா 6:30 அந்த நியமங்கள் அனுசரிக்கும் போது 6 மணிக்கு மேல ஒன்னா கூடி உட்காந்துக்குவோம், கீழே உட்காந்துக்குவோம் இல்லைங்களா. உட்காந்து என்ன பண்ண முடியும், யாருக்கு என்ன பண்ண முடியும், அவ்வளவுக்கா பேசிக்கவே மாட்டோம். என்ன பண்ணிட்டு இருப்போம், ஒரு 1/2 hour என்ன பண்ணிட்டு இருப்போம் அந்த நேரத்துல, எஸ் பைபிள் இல்லைங்களா, பைபிள் வாசிச்சு. சோ பைபிள் திறந்து வச்சுட்டு எந்த அதிகாரம் வச்சிருப்போம் அதிகமா, ஆமா மத்தையோ இல்ல மத்த 25 அதிகாரம், 26 அதிகாரம், கடைசி அதிகாரங்கள், இயேசு கிறிஸ்துவின் கடைசி நேரம், அந்த அனுபவங்கள் வசனங்கள் எங்க வருதோ அந்த வசனங்களை எடுத்து வச்சு படிப்போம்.
இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் அப்படியே அப்படி ஒவ்வொன்றாக படிப்போம் இல்லைங்களா. படிக்கும் போதுதான் அந்த அப்பம் திராட்சை ரசம் இந்த சம்பவங்கள் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்க படிப்போம். சார் அப்படி தியானிச்சுட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை தியானிச்சுட்டு ஒருவேளை வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த படம் இல்லைங்களா, ஒரு படம் பார்த்துக்கோங்களா, பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட், அந்த அந்த காட்சி கூட மைண்டு கொண்டு வரும். ஏன்னா அந்த படத்துல தேவன் நமக்கு அருமையா சில விளக்கம் கொடுத்துருக்கா. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாம விசுவாசிக்கிறோம் அது தேவனுடைய கிருபையினால கிடைச்ச ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சில விஷயங்கள் கேட்டு புரியறத விட பார்த்து புரியறது ரொம்ப ஈஸியா மைண்ட்ல புரிஞ்சுக்கும். சோ அப்ப அந்த படத்துல இயேசு கிறிஸ்துப்பட்ட பாடுகள் அப்படியே நமக்கு அது மைண்ட்ல வரும்போது நமக்கு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த படத்தை பாக்குறவங்க எல்லாருமே அந்த நேரத்துல அழுதுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை அங்க கம்மியா சித்தரிச்சிருக்காங்க, அந்த படத்தை காமிச்சிருக்காங்க. அதன் மூலமா கூட நமக்கு அங்க ஒரு உணர்வு அங்க வரும். அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா அந்த எல்லா விஷயங்களையும் தியானிச்சுட்டு இப்ப நெக்ஸ்ட் இந்த நியமம் வரும்போது அப்பம் கடந்து போகும், சோ பங்கு போயிருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்திரம் கடந்து போகும். சோ பாத்திரம் கடந்து போகும்போது நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு இரு கைகளை என்ன பண்ணணும், பாத்திரத்து மேல வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும்னா புது பஸ் காண்டி சிரிக்கும் போது பாத்திரத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்க, நாம தான் என்ன பண்ணும், பாத்திரம் கடந்து போகும். அந்த பாத்திரத்தை நம்ம கைகள் மூலம் என்ன பண்ணும் வாங்கும். எதை குறிக்குதுன்னா கத்துடைய பாடுகள் நம்ம தானாக என்ன பண்றோம், முன் வந்து ஏற்றுக்கொள்கிறோம். சிந்த அர்த்தம் அது மிக முக்கியமான ஞான அர்த்தம் புரியும். சோ அப்ப ஏற்றுக்கும். ஆனா அந்த நேரத்துல நம்ம ஒரு விஷயம் நல்லா சிந்திக்கணும், நான் இன்னைக்கு இந்த பாத்திரத்துல பானம் பண்றேன்னா இது கத்துடைய பாடுகள் குறிக்கும். இந்த பாடுகள் கத்துடைய பாடுகள்ல நான் இவ்வளவு நாள் பங்கு பெற்றிருக்கேன், பங்கு பெற்றிருந்தேன்னா நான் என்ன பண்ண தைரியமா என்ன பண்ண அந்த பாத்திரத்துல கை வைக்கலாம். ஆனா ஒருவேளை நம்ம இவ்வளவு கடந்த நாட்கள் முழுவதும் யோசிச்சு பார்த்து நம்முடைய வாழ்க்கை எல்லாம் யோசிச்சு பார்த்து நமக்கு வந்து எல்லா பாடுகளையும் யோசித்து பார்த்து நம்முடைய பாடுகள்ல ஒரு துணி கூட கத்துடைய பாடுகள்ல அந்த பாத்திரத்துல இல்லைன்னா பாத்திரத்துல பருகாம உலகத்தின் பாத்திரத்துல பங்கு பெற்றிருந்து தேவலா விஷயங்கள பாடுகள் பட்டிருந்தோம்னா பட்டுட்டு நமக்கு அது மேல கை வச்சு கை பாத்துக்கிற கை வச்சு அதுக்கு பருகணும்னா அதுக்கு பேர் என்னன்னா அப்ப சொன்ன பவுல் சொல்ற மாதிரி அது அபாத்திரமா என்ன பண்றது புசிக்கிறது, அது வந்து அபாத்திரம். அபாத்திரமா யார் யாரெல்லாம் புசிக்கிறாங்களோ அவங்க நிலைமை எங்க போயிருந்தா சீக்கிரத்துல ஆவிக்குரிய மரணத்துக்கு போயிடுவாங்க. ஆவிக்குரிய மரணம் சொல்லும் போது எதை குறிக்குதுன்னா சரீர மரணம் பத்தி பேசல, சரீர மரணத்தை விட ஃபர்ஸ்ட் மிக முக்கியம் புது சிந்தை. சோ புது சிந்தை இல்லைனாயிருவாங்க அவங்க மறுச்சுவாங்க. சோ புது சிந்தை மறிக்கிற விஷயம் உண்மையிலே ஒரு கொடுமையான விஷயம். சோ அந்த விஷயம் ஒருவேளை இந்த விஷயம் இந்த புது சிஸ்டருடைய மரணத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கொள்ள விரும்பிட்டீங்கன்னா சிக்ஸ்த் வாலியம் மடிச்சு வாசி. சோ சிக்ஸ்த் வாலியம்ல இந்த புது சிஸ்டருடைய மரணம் எப்படி ஏற்படுது எதனால ஏற்படுது அதுக்கான விளக்கத்தை அங்க பிரதர் ரொம்ப அருமையாக கொடுக்கலாம். சோ வாய்ப்பு இருக்கும்போது நீங்க வாட்ச் பாரு. சோ அப்போ இந்த நிலைமைக்கு அங்க போயிடும் எதனாலனா அபாத்திரமாய் கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கு பெறுகிறார். சோ அப்ப நம்ம பங்கு பெறும் போது நல்லா நிதானிச்சு பங்கு பெறணும். என்னுடைய பாடுகள் எல்லாமே கத்துடைய பாடுகளை பங்கு பெற்றிருக்கேனா, அந்த பாத்திரத்துல என்னுடைய பாடுகள் நான் இதை பெற்றிருக்கேனா யோசிச்சுட்டு கை வைக்க வேண்டும். ஒருவேளை இல்ல பிரதர் அப்படின்னு ஒருவேளை நான் ஃபீல் பண்ணோம்னா என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, பாத்திரத்துல வைக்க கூட. ஏன் வைக்க கூடாதுன்னா அபாத்திரமா போயிருவீங்களா, அதான் விஷயம், சதான் விஷயம். ஏன்னா இது அப்போ சொல்ல போல் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அப்ப என்னதான் பண்றது, என்னதான் பண்ணலாம், நம்ம எந்த எந்த வகையிலும் தகுதி இல்லாத இது கத்தருக்கும் தெரியும் தேவனுக்கும் தெரியும். என்னதான் பண்ணலாம், என்ன பண்ணலாம்னா ஒரு விஷயம் பண்ணலாம், அந்த நேரத்துல முதலாவது நம்மை நாமே அங்க ஒப்பு கொடுப்பது அவசியமா இருக்கு. சோ அந்த நேரத்துல தேவன் முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்துவது ரொம்ப அவசியமா இருக்கு. எப்படி தாவீது ராஜா பாவம் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாரு, தேவன் முன்பாக கையை பிராணிகள் நின்னாரா, என்ன பண்ணாரு அவருங்க, அந்த குற்றம் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், போய் வேகமா போய் என்ன பண்ணாரு, கீழே படுத்துட்டார், படுத்து தலைக்குப்புற படுத்துட்டு தேவன் தேவன் நோக்கி என்ன பண்றாருங்க, விண்ணவம் பண்ணி நான் இந்த மாதிரி தவறு பண்ணேன் சொல்லி அந்த குழந்தைகா என்ன பண்ணா சோமனம் இல்லைங்களா. இது நம்ம எங்க பாத்துக்கோமோ தாவீது நாட்கள்ல அவர் பண்ண பாவம், இந்த பட்சேபால் கிட்ட பண்ண பாவம் இல்லைங்களா, அதான் விஷயம். அப்போ நாம் கூட தேவன்ட போய் நம்மை தாழ்த்தி தேவன்ட சொல்லணும், தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாய். சோ அப்படி சொல்லும் போது தேவன் இனி வருகிற நாட்கள்ல இனிமேலாக நான் என்ன பண்ணேன்னா நான் கத்துரி பாத்திரத்துல பங்கு பெறுவதற்கு நான் என்னென்ன என்ன பண்ணிக்கிறேன்னா நான் ஈடுபடுத்திக் கொள்கிறேன் சொல்லிட்டு தேவன்கிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு கிருபை வாங்கிட்டு அந்த அந்த தைரியத்துல நம்ம என்ன பண்ணலாம், தாராளமா அந்த பாத்திரத்தில் கை வைக்கலாம். சோ மிக முக்கியமான விஷயம் மனசகோதரர், இதை நம்ம கடந்த வாரத்துல நம்ம தியானிச்சோம். கத்துடைய பாத்திரம் என்ன மாதிரி பாத்திரம், சோ நாம் கூட அந்த பாத்திரத்துல பங்கு பெறும் போது நம்முடைய அந்த பாடுகள் கூட எவ்வாறாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு நம்ம கடந்த வாரத்துல அந்த தலைப்பின் கீழாக பார்த்தோம். சோ இந்த நாள்ல நம்ம ரெண்டாவது தலைப்பு பார்க்க போறோம், மிக முக்கியமான ஒரு தலைப்பு. சோ பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம 5 சப்ஜெக்ட் பார்க்க போறோம். அஞ்சு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு சங்கிலியமா இருக்கும், அதாவதுனா ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் இருக்கு. சோ ஒரு சப்ஜெக்டா அதுக்கு இன்னும் அதே லிங்க் எங்க இருக்கணும்னா இந்த ரெண்டாவது சப்ஜெக்ட் கூட ஒரு லிங்க் வரும். அதே போல இன்னைக்கு நம்ம ரெண்டாவது பாடம் பார்க்க போறோம், மிக முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடத்துல இருந்து நாம இன்னைக்கு ஒரே ஒரு பாடம் தான் கத்துக்கொள்ள ஒரே லெசன். அந்த லெசன் பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான லெசன். இந்த லெசன் அதிகமா யாருக்கு இருக்குன்னா கடைசி கால பாதங்களுக்கு ஒரு விசேஷமாக ஏற்படுகிற சோதனை. அந்த சோதனை ஏன்னா பாருங்க, அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து சொன்னார், அது 3.5 வருஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோட சிசுல இருந்தான். ஆனா அந்த கடைசி நேரம் வரும்போது இயேசு சொன்னாரு, இந்த நைட்டு என் நிமித்த நீங்கன்னா அவங்களா இருக்கும். மிக முக்கியமான விஷயம் ஏன் சொன்னார்னா, அது குறிக்குது இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷம் முடிகிற இந்த நாட்கள்ல இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ உண்மையான சபை ஜனங்களுக்கு ஏகப்பட்ட இடர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு, நிறைய சோதனைகள் வரும். அந்த நேரத்துல பேதுரு மாதிரி என்ன பண்றோம், பேதுரு மாதிரி மறுதளிக்கிறோமா, யூதாஸ் மாதிரி காட்டி கொடுக்கிறோமா, இந்த மாதிரி பலவிதமான சோதனைகள் அங்க நமக்குள்ள வரும். சோ அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த நாட்கள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு சோதனை நம்ம அனைவருக்கும் காத்து கொண்டு இருக்குது. இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா, யார் யாரெல்லாம் ரத்த சாட்சியா மறிப்பதற்கு அந்த பாக்கியம் பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சோதனை அதிகமாய் வரும். ஆனா பொதுவா எல்லா கிறிஸ்துவ ஜனங்களுக்குமே மிக முக்கியமா நம்ம அனைவருக்குமே அங்க வரக்கூடிய விஷயம். சோ நம்ம அனைவரும் கிறிஸ்துவ ஜனங்கள். சோ நமக்கு வரக்கூடிய மிக முக்கியமான சோதனை, அந்த சோதனைய நாம் பார்க்க போறோம். ஏன்னா அந்த சோதனை யாருக்கு வந்திருக்குன்னா இயேசு கிறிஸ்துக்கு வந்திருக்கு. எதனாலனா அவர் இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்துட்டு அந்த பாத்திரத்தை சுமந்ததுனால அந்த பாத்திரத்துல குடிச்சதுனால அவருக்கு அந்த சோதனை வந்துச்சு. அதே சோதனை நமக்கூட வரும், எதனாலனா அந்த பாத்திரம் குடிக்கும் போது. சோ அது என்ன சோதனை, அந்த காரியங்களை நாம இன்னைக்கு இந்த நாள்ல நாம படிச்சு பார்க்க போகிறோம். சோ இந்த நாளுக்குரிய பாடத்துடைய தலைப்பு நீங்க எழுதி கொள்ள, உங்களுக்கு இந்த கடந்த வாரத்துல ஒரு பேப்பர் கொடுத்துருங்களா. சோ தலைப்பு என்னன்னா, சோ இங்கிலீஷ்ல நான் சொல்றேன், முதலாவது சோ தி அன்ரெகனைஸ்டு ஒன், இது ஆங்கிலம். சோ தமிழ்ல மொழி பெயர்க்கும்போது என்ன சொல்லலாம்னா, ஒரு அவமதிக்கப்பட்டவர் சொல்லலாம், அல்லது கருத்தில் கொல்லப்படாதவர் சொல்லலாம் இல்லைங்களா, ஒரு பொருட்படுத்தப்படாதவர் அப்படி கூட அங்க சொல்லலாம். சோ இதான் நம்ம இங்க வச்சிருக்கக்கூடிய தலைப்பு, அவமதிக்கப்பட்டவர். சோ இதை நம்ம இங்க பாக்குறோம் சகோதரர் சகோதரிகளே. சோ இந்த தலைப்பிற்கான அல்லது இந்த பாடத்திற்கான ஆதார வசனத்தை நம்ம வாசிக்கலாம், ஏசியா புஸ்தகம் 53 வசனங்கள் 1-3 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். பாடத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான வசனம் இல்லைங்களா. பொதுவா அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 53 சங்கீதம் நீங்க ஒருவேளை வாட்ச் பாருங்க, வாசு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அர்த்தம் கண்டிப்பா மைண்ட்ல வரும். இந்த வசனம் படிக்கும் போதே என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவை பத்தி என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் நமக்கு மைண்டுக்குள்ள அங்க வரும். ஆனா அந்த அர்த்தம் உண்மையான அர்த்தமே கிடையாது, மாறாக அதுக்கு வேறொரு அர்த்தம் அங்க இருக்கு. இதை எப்படி சொல்லலாம், சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப பாருங்க, நீங்க வசனம் வாச்சிங்களா, ரெண்டாம் வசனம் வாச்சிங்க, ரெண்டாம் வசனம், அவருக்கு அவனுக்கு முன்பாக எழும்புகிறார், அவருக்கு அழகும் இல்லை. இந்த வசனம் படிக்கும் போது நமக்கு என்ன அர்த்தம் ஞாபகத்துக்கு வருது, என்ன அர்த்தம் வருது மைண்ட்ல, அப்போ அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இந்த சம்பவம் எப்ப நடந்திருக்கும், அந்த அர்த்தம் நமக்கு மைண்டுக்கு வருது இல்லைங்களா. இது பொதுவாக இந்த 3 வசனம் படிக்கும் போது அந்த அர்த்தம் மாத்திரமே நமக்கு மைண்டுக்கு வரும். ஏன்னா வசனம் அப்படிதான் புரியுற மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஆனா அந்த அர்த்தம் இது கிடையவே கிடையாது. இது அர்த்தமே பாத்தீங்கன்னா டோட்டல் வேற அர்த்தம். இந்த 3 வசனங்களுடைய அர்த்தங்கள் படிக்கும் போது நமக்கு அர்த்தம் வரும், உண்மையான அர்த்தம் அது கிடையாது, மாறாக வேற அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவமதிக்கப்பட்டவர் எப்படி அவமதிக்கப்பட்டார், என்ன மாதிரி சோதனை வந்துச்சு, நமக்கு என்ன பாடம், இதை நாம பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, இப்ப ஆரம்பிக்கலாம். 53 அதிகாரம் ஒன்னு வாசிங்க. முதலாவது பாருங்க, ரெண்டு க்வெஸ்சன் அங்க கேக்குறா ஏசிய தீர்க்கதரிசி, ரெண்டு கேள்வி கேக்குறா. இப்ப நீங்க சொல்லுங்க, ரெண்டு பதில் நீங்களே சொல்லிடலாம், நாமளே சொல்லலாம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? சோ இந்த வசனம் எந்த காலத்துக்கு பொருந்தும்னா, இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வரிக்கு அங்க பொருந்தும். முதலாம் வரிக்கு அந்த 3.5 வருஷம் ஊழியத்துல நடந்த சம்பவம். சோ அப்ப நிறைய பேர் இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணார். சீசர்கள் கூட என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவர் கூட என்ன பண்ணாங்க, ஊழியம் பண்ணாங்க. நிறைய பேர் என்ன பண்ணலன்னா, சத்திய வசனம் சரியா கேட்கல. சொன்னாங்க, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? ஏன் அப்போ இங்க ஒரு வார்த்தை வருதுன்னா, சீசர்கள் காலத்துல நிறைய இடங்கள் சத்தியங்கள் கொண்டு போகும்போது ஜனங்கள் என்ன பண்ணா கேக்குறாங்க, ஆனா என்ன பண்ணலாங்க, விசுவாசமே வரல. சோ பொதுவா ஒரு கிறிஸ்தவனுக்கு அல்ல கிறிஸ்துவனா மாறுவதற்கு விசுவாசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லீங்களா. சோ விசுவாசம் நமக்குள்ள வரணும்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காரியம் செய்யணும். என்ன சொல்லுங்க பாப்போம், நம்ம அனைவருக்கும் விசுவாசம் வர வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம செஞ்சாகும். செஞ்சாதான் விசுவாசம் நமக்கு வரும். எதனால பாத்தீங்கன்னா, கேள்வி பரவுனால. இதான் வசனம் வாசிக்கும். சோ கேள்வினால என்ன பண்றோம், நமக்கு என்ன வருதாமா விசுவாசம். வசனம் என்ன வாசி பாக்கலாம், ரோமர் புஸ்தகம் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்க எங்க வாசிக்கலாம், 10:17. பாருங்க, கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே. அப்போ அப்ப சொன்ன போலிங்க என்ன சொல்ல வராருனா, தேவனுடைய ஜனங்கள் மத்தியில விசுவாசம் வர வேண்டும் என்றால் முதலாவது அவங்க என்ன பண்ணணும், கேள்விப்பட வேண்டும். என்ன கேள்விப்பட வேண்டும் என்றால், சத்திய வசனங்களை கேள்விப்பட வேண்டும். கேள்விப்பட்டாதான் அவங்களுக்கு என்ன வரணும்னா, விசுவாசம். ஆனா பாத்தீங்கன்னா, சீசன் காலத்திலும் சரி, இயேசு கிறிஸ்து காலத்திலும் சரி, நிறைய பேர் சத்தியவசனங்களை கேட்டாங்க, ஆனா அவங்களுக்கு விசுவாசமே வரல. என்ன காரணம், என்ன காரணமா நினைக்கிறீங்க, கேக்குறாங்க வசனங்களை கேக்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, ஆனா விசுவாசம் வரல. என்ன காரணம்னா, ஒரே காரணம், இந்த காலம் வாங்க இந்த காலம் என்ன பண்ணாங்க. அதனால இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மீட்டிங் பண்ணும் போது அவர் என்ன சொல்லிடுவார்னா, ஒரு கண்டிஷன் வச்சிருவார், யாருக்கு காது இருக்கோ. ஏன் சொன்னாருன்னா, அவருக்கு தெரியும் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, அது ஒரு சில பேருக்கு மாத்திரம் என்ன காது இருக்கு, அவருக்கு நல்லா தெரியும். எல்லாரும் பாத்தீங்கன்னா கேக்குறாங்க, ஆனா உண்மையான அந்த காது அவங்களுக்கு இல்ல. அதான் ஏன் சொல்லிட்டாரு, காது கேட்கற காது உள்ளவன் கேட்கணும். சோ யார் யாரெல்லாம் தேவனுடைய வசனங்களை, சத்திய வசனங்களை கேட்டு இறுதியில வாங்கி வைக்கிறாங்களோ, அவருக்கு மாத்திரமே அந்த விசுவாசம். ஆனா இயேசு கிறிஸ்து காலத்திலும் சரி, சீசர்கள் காலத்திலும் சரி, நிறைய சடங்குகள் என்ன பண்ண, சத்திய வசனங்களை கேட்டாங்க, ஆனா விசுவாசிக்கல. என்ன காரணம்னா, சத்திய வசனம் இறுதியத்துல அவங்க வைக்க தவறிட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா, அப்போ சொன்னாங்க பவுல் இந்த ஒரு காரியத்தை நினைவுக்கு இருந்த சொல்றாரு பாருங்க, வசனம் 16 வாசிங்க. அதுலயே 16:16 வசனம். பாருங்க, இந்த மாதிரி பவுல் அவருடைய காலத்துல சத்திய வசனங்களை சொல்லும் போது நிறைய பேர் கேக்குறாங்க, ஆனா விசுவாசம் வராதனால அவர் சொல்றாரு, அன்னைக்கு ஏசியா சொல்லிருக்காரு, அதன்படி இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கு. இது மாத்திரம் இல்ல, அப்ப சொன்னாங்க யோவான் கூட பாத்தீங்கன்னா, இதே விஷயத்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும் போது அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும் போது இயேசு அன்னைக்கு அற்புதங்கள் பண்ணுவாரு, சுவிசேஷ பிரசங்கிப்பாரு, ஆனா ஒருத்தன் கூட கேட்கவே மாட்டான், விசுவாசிக்கவே மாட்டான். ஆகினாலதான் பாத்தீங்கன்னா, அப்ப சொல்லாங்க யோவன் என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் சுவிசேஷம் வசனம் 12:38. அப்போ கண்டுபிடிக்கிறோம், இயேசு கிறிஸ்து காலத்துல நிறைய ஜனங்கள் சத்திய வசனங்களுக்கு செவி கொடுக்கல, விசுவாசிக்கல. சொல்றாரு, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை, எங்கள் மூலமாய் கேட்டறிந்ததை விசுவாசித்தவன் யார்? கேள்வி போடுறார், அதுக்கு ஆன்சர் என்ன சொல்லலாமா, அதுக்கு பதில் என்ன, நம்ம என்ன சொல்லலாம் பதில், கேள்விப்பட்டவன் யார் அப்படின்னு சொல்லும் போது என்ன பதில் சொல்லலாம்னா, கொஞ்சம் பேர் இதான், கொஞ்சம் பேர் தான் கேள்விப்பட்டாங்க. அதே போல் 2வது கேள்வி கேட்கிறார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டுச்சு? அதே கர்த்தருடைய புயம். கர்த்தர் யார்? கர்த்தர் குறிக்கிறார் பிதாவாகிய தேவன் இல்லைங்களா. கர்த்தர் வந்து பிதாவாகிய தேவன். அவருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டுச்சு? கர்த்தருடைய பிதாவாகிய தேவனுடைய கை வந்து யாருக்கு வெளிப்பட்டுச்சு? யாரும் பாத்தீங்களா? கர்த்தருடைய கையை பார்த்திருக்கீங்களா? பிதாவாகிய தேவனுடைய புயம் என்ன? புயம்னா கை. சோ யார் பிதாவாகிய தேவனுடைய கை பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். பாத்துனால இன்னைக்கு உங்க மத்தியில உட்காந்துருக்கும். நீங்க கூட பாத்துருக்கீங்க. பாத்துதான் இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கீங்க. சோ கர்த்தருடைய புயம் யாரு பார்க்கும் போது யாரும் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா கர்த்த கர தேவனுடைய வலது கரம் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோ கர்த்தருடைய கை இயேசு கிறிஸ்து யாருக்கு வெளிப்பட்டார்னா, அது கூட எல்லாருக்கும் கிடையாது, மாறாக வெறும் ஒரு சில பேருக்கு மாத்திரமே அங்க வெளிப்பட்டுச்சு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்துவ ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா கர்த்தருடைய புயம் அவங்களுக்கு வெளிப்படவே இல்ல. நமக்கு அந்த தேவனுடைய கிருபையால வெளிப்பட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து காலத்துல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் கர்த்தருடைய புயம் அவங்க வெளிப்படல. இதுதான் தீர்க்க தரிசனமாக இயேசுயா சொல்றார், எங்கள் மூலமாய் விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டுச்சு? இப்ப ரெண்டாம் வசனம் வாசிக்கலாம். பாருங்க என்ன விஷயம், இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காராமா, அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் தராரு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, அது பாருங்க ஒரு இளங்கலை இல்லைங்களா, இளங்கலை போலவும். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, வறண்ட நிலத்திலிருந்து துளிரக்கூடிய வேர். சோ ரெண்டு எக்ஸாம்பிள் யார் கம்பேர் பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்றாரு. ஏன் இயேசு தீர்க்க தரிசி இந்த ரெண்டு விஷயங்களை இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்றா? எப்படி இந்த ரெண்டு விஷயம் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க பொருந்தது? சரி, நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இளங்கிளை என்ன? இளங்கிளை அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? இளம் கிளை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு மரத்திலிருந்து துளிர்க்கக்கூடிய முதல் கிளை, சின்ன கிளை இல்லைங்களா, அதான் இளம் கிளை. ஆனா இந்த இளம் கிளை பாத்தீங்கன்னா, இதோடைய மூல பிரதிகளை பார்க்கும் போது என்ன வார்த்தை வருதுன்னா, இது என்ன மாதிரி மரம்னா, அது தமிழ்ல தமிழ்ல சொல்லும் போது அது விழுந்து போன மரம். அதான் என்னன்னா, கீழே வெட்டப்பட்டு கீழே ஒரு விழுந்து போன மரம், பட்டு போய் ஒண்ணுமெல்லாம் விறகுகிட்ட மாதிரி ஆயிருக்கு, அது எந்த ஒரு ஜீவனுமே இருக்கா. சோ அப்பேற்பட்ட கீழே விழுந்து போன அந்த எல்லாம் அந்த பச்சை நிறம் எல்லாம் போன அந்த வறண்டு போன அந்த மரத்திலிருந்து திடீர்னு அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து ஒரு சின்ன ஒரு இலையை தோணுச்சுன்னா, அதுக்கு பேர் தான் இளம் கிளை. சோ இந்த அர்த்தம் தான் அங்க வரும். பட்டு போன மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிளை, உயிர் பெற்று வரக்கூடிய சின்ன கிளை, இதான் பாத்தீங்கன்னா அந்த இளம் கிளை. இந்த அர்த்தம் தான் குறிக்குது இயேசு கிறிஸ்துவாம். அப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த இளம் கிளை பொதுவாக பைபிள் எதை குறிக்குதுன்னா, அது குறிக்குது தாவீதுடைய சிங்காசனம் துடைய விஷயம். சோ தாவீதுடைய சிங்காசனம் விழுந்து போச்சு எப்ப தெரியுமா? சிதேக்கியா ராஜா இல்லைங்க, சிதேக்கியா ராஜா தான் கடைசி ராஜா அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்தவர். அதுக்கப்புறம் பாபிலோன் ராஜா வந்து அந்த சிங்காசனத்தை கீழே தள்ளிட்டார். அன்னையோட அந்த மரம் என்னாச்சுங்க, கீழே பட்டு போயிடுச்சு. அன்னையோட தாவீதின் சிங்காசனத்துல எல்லாம் யாருமே உட்கார முடியாத சூழ்நிலை, பட்டு போன நிலைமை யாருமே இல்ல. அன்னையோட தாவீதின் சிங்காசனம் விழுந்து போச்சு. ஆனா எதிர்பார்க்காத வகையில எப்படி பட்ட மரத்திலிருந்து ஒரு இலை ஒரு இலை ஒரு உயிர் வந்து தோன்றுதோ, அதே போல அந்த தாவீதின் சிங்காசனத்துல கிட்டத்தட்ட 800 வருஷங்களுக்கு பின்பாக யார் வந்தாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். சோ இயேசு கிறிஸ்து அவர் தாவீதுடைய வேர்ல வந்தாருங்க, தாவீதுடைய அந்த வரிசையில வந்தார். சாகினால அவர்தான் குறிக்கிறாரு, அவர் இளம் கிளை போல அவர் இருந்தார். யார் மத்தியிலனா, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அவர் இவ்வாறாக இருந்தார். ஆனா அவங்க ஏற்றுக்கொண்டாங்களா, புரிஞ்சு கொண்டாங்களா? புரிஞ்சு கொள்ளவே இல்லை. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு பாருங்க, எஸ் வறண்ட நிலத்தில் எங்க பாத்துருக்கீங்களா, ட்ரையான ஏரியால ஒரு வேர் எங்க துளிக்கிறத பாத்திருக்கீங்களா? துளிர்க்கோ எங்க சொல்லுங்க. அப்போ ட்ரையான ஏரியால ஒரு செடி மூளைக்கு வேர் வரும் எங்க சொல்லுங்க. அப்போ பாலைவனம் சொல்லாமா, பாலைவனம். சோ பாலைவனத்துல இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இருக்கு. சோ நிறைய இடங்கள பாத்தீங்கன்னா ட்ரையான பிளேஸ்ல நிறைய செடிகள் அங்க மூளைக்கு. அதே போலதான் கர்த்தரேசு கிறிஸ்து வறண்ட நிலத்தில் எந்த ஜீவனுமே வராத நிலத்துல இயேசு கிறிஸ்து ஜீவனா அங்க வந்தார். எதை குறிக்குதுன்னு பார்க்கும் போது, இந்த வறண்ட நிலம் குறிக்குது ஒட்டுமொத்த மனுக்குலம் எந்த நிலைமையில இருக்கிறாங்க, மறித்த நிலைமையில இருக்காங்க. சோ இந்த நிலம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கு. எதை குறிக்குதுன்னா, எல்லா ஜனங்கள் மறித்த நிலைமையில இருக்கிறாங்க. இந்த மறித்த நிலைமையில இருந்து ஜீவன் பெறவே முடியாது, ஏன்னா யாருமே ஜீவன் பெறவே இல்லை. ஆனா இதன் மத்தியிலிருந்து ஒரு ஜீவன் பெற்றவர் இந்த பூமியில வாழ்ந்தார். யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா விஷயங்களும் மரித்து போன நிலைமையில் இருக்கும் போது ஒரே ஒரு ஜீவன் மாத்திரம் இந்த பூமியில இருந்துச்சு. அவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது கூட பாத்தீங்கன்னா பிரபலமா இல்ல. வசனம் பாத்தீங்கன்னா வறண்ட நிலத்திலிருந்து வரும் மரத்தை போல சொன்னாரா, செடியை போல சொன்னாரா? மரம்னா எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா வேர்னா தெரியுமா? வேறு எங்க இருக்கு? வேறு பூமிக்கு மேல கீழையா? பூமிக்கு. இதே போல இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுடையவர் பூமியில வந்திருந்தும் கூட அநேக ஜனங்களால கண்டுபிடிக்க முடியல, அவர் அடையாளம் கண்டுகொள்ள முடியல. இதுதான் குறிக்குது, அவர் வறண்ட நிலத்திலிருந்து வரக்கூடிய வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். இப்ப வாசிங்கிட்டு தமிழ்ல கண்டி பண்ணுங்க. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அப்புறம் அவரை பார்க்கும் போது யாருன்னா, மூன்றரை வருஷத்துல இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறாங்க. பரிசேய சௌசியர் பார்க்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்கிறாங்க. பார்க்கும் போது ஆமாம், யார் இந்த நாம்? இந்த நாம் யார பத்தி அங்க பேசிட்டு இருக்காருன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, இந்த மூன்று வசனங்கள் யாருடைய பார்வையில இருந்து எழுதப்பட்டுச்சுன்னா, சீசர்கள் மூன்றரை வருஷத்துல இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும் போது அவங்க எழுதுறாங்க. பார்த்து பார்த்து எழுதுறாங்க. இயேசுவை பாக்குறாங்க, ஜனங்களை பாக்குறாங்க, பரிசேய சௌசியரும் பாக்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்து அவங்க நிலைமையை அப்படி அவங்க என்ன பண்றாங்க, எழுதி காமிக்கிறாங்க. அப்ப யார் இந்த நாம் வகுப்பா? இங்க சீசர்கள் யார நாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இது சொல்றாங்க பரிசேயர்கள், சௌசேயர்கள் மற்றும் இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க தான் குறிக்கிறாங்க நாம் அந்த பேர். அப்ப இவங்க பாக்குறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் பாக்குறாங்க, பரிசேயர் பாக்குறாங்க. யார பாக்குறாங்கன்னா, இயேசு பாக்குறாங்க. பார்க்கும் போது இவங்க விரும்புற மாதிரி அழகு கிடையாது, இவங்க விரும்புற மாதிரி சௌந்தர்யம் கிடையாது. இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து அழகானவரா அசிங்கமானவரா? வசனம் படி பார்க்கும் போது அசிங்கமானவரா? இல்லைங்க, அழகானவர். உன்னத பாட்டுல படிக்கிறோம் இல்லைங்க, இப்ப கிளாஸ்ல போயிட்டு உன்னத பாட்டு கிளாஸ் போயிட்டு அவரு 10,000 ரொம்ப பெரிய ரொம்ப அழகுள்ளவர், ரூபம் உள்ளவர் நம்ம வாசிக்கும் இல்லைங்களா. சோ அப்படி இருக்கும்போது என்ன விஷயம், இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மாம்சி அழகு பத்தி இங்க பேசல, மாம்சி அழகு பத்தி இங்க பேசல. மாறாக அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும், இயேசு கிறிஸ்து ஆரம்ப நாட்கள் ஊழியம் செய்யும் போது அவர் பண்ண அற்புதங்கள், அவர் பேசின பேச்சுகள் எல்லாம் கேட்கும் போது ஜனங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை இவருதான் மெஷியாவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சாங்க. அதனால ஒரு சமயத்துல என்ன பண்ண, ஒரு சமயத்துல என்ன பண்ணாங்கன்னா, இயேசுக்கு எருசலேமுக்கு போகும் போது தன்னுடைய எல்லா அந்த அது பேர் என்ன, சால் இல்லைங்களா, சால் விரிச்சு கீழே விரிச்சு இல்லைங்களா, கையில குருத்தோல் ஏத்தி என்ன சொன்னாங்க, ஓசன்னா இல்லைங்களா, கர்த்துடி நாமத்தினாலே வருகிறவர். அப்ப என்ன மெஷியா வர சொல்லி அங்கீகரிச்சாங்க எல்லா இஸ்ரேல் ஜனங்கள், சொன்னாங்க இவருதான் மெஷியா நினைச்சாங்க. ஆனா அடுத்த வாரமே பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அவங்க, ஏன் தெரியுமா என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா, இவர் ராஜா மெஷியா, ராஜா எப்படி இருப்பாரு, ராஜானா எப்படி இருப்பாரு, நல்ல கம்பீரமா என்ன பண்ணுவாருங்க, நடந்து வருவாரு, தலையை கீழே போட மாட்டாரு, நல்லா தலையை நிமிந்திட்டு பேச்சுலாம் எப்படி இருக்கும், நல்ல கம்பீரமா என்ன பண்ணுவார், பேசுவார் இல்லீங்களா. ஒரு பாறையை பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, இவங்க என்ன என்ன மாதிரி எதிர்பார்த்தாங்கன்னா, அவரோட டிரெஸ் எல்லாம் பார்க்கும் போது ஒரு அலெக்சாண்டர் கிரேட் இல்லையா, மகாலட்சுமி மாதிரி பொருள் இருக்கும், அந்த மாதிரி எதிர்பார்த்தாங்க இல்லீங்களா, சீசர் இல்லீங்களா, அந்த மாதிரி எதிர்பார்த்தாங்க. யார? ஆனா இவரே புரிந்தார் பாக்க இல்லீங்களா, அவர் போட்டிருந்த டிரெஸ் என்ன, நல்லா இல்லீங்களா, நல்லா பல பல வருடங்கள் டிரெஸ்ஸா போட்டிருந்தா போடும். அவர் பேச்ச எப்படி இருந்துச்சு, கம்பீரமாவே இருந்துச்சு, எப்படி பேசினார், சாந்தமா பேசினார். அது மாத்திரம் இல்ல, இவர் ஒரு ராஜானா யார்கிட்ட மீட்டிங் அதிகமா வச்சுக்கணும், பெரிய பெரிய ஆள். ஆனா இவரு மீட்டிங் யார் பக்கத்துல, ஏழைங்க, குஷ்டரோகிகள், ஆயக்காரவங்க இவங்க மத்தியில என்ன பண்ணாருன்னா, அதே போல ஒரு விருந்துக்கு போனார்னா யார் வீட்டுக்கு போகணும், பெரிய பெரிய ஆளுங்க வீட்டுக்கு போகணும். ஆனா இவர் எந்த வீட்டுக்கு போனாரு, இங்க சாதாரண ஒரு லாஸ் ஒரு வீட்டுக்கு போனாரு, ஆயக்காரன் மத்திய வீட்டுக்கு கூட என்ன பண்ணாருன்னா அங்க போய் சாப்பிட்டாரு. ஆனா அதை பார்த்த ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட இவர பிடிக்கும். என்ன காரணம்னா, ஒரு ராஜா எப்படி இருப்பாரு அது மாதிரி என்ன பண்ணல, இல்ல வந்து என்ன பண்ணுவோம், பூமிக்கு வேமா வந்து நம்ம எல்லாத்தையும் காப்பாத்திட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு 10 பேர் ஒரு 100 பேர்த்த கூப்பிட்டு என்ன பண்ணுவாமா, நேர ரோமுடைய அந்த பேலஸ் அரமனைக்கு போயிட்டு அங்க இருக்கிற ரோமுடைய ராஜா சீசர் அவரை பிடிச்சு இழுத்து கீழே தள்ளிட்டு அவர் சிங்காசனத்துல உட்காந்து ரோமுடைய சாம்ராஜ்யத்திலிருந்து இஸ்ரேல காப்பாத்தும், வல்லமையா இருக்கணும். அப்படி எதிர்பார்த்தான், இந்த மாதிரி நம்ம கூட்டிட்டு போய் காப்பாத்துவா எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல, மாறாக அவர் என்ன பண்ணாருன்னா தெரு தெருவா வீதி வீதியா போனார் இல்லைங்களா. எல்லா சேனலுக்கும் போய் சத்தியத்தை சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணார், எல்லா சேனலுக்கும் தொட்டு அங்க சுகமாக்கினார். இந்த மாதிரி பண்ணதுனால இவங்க கொஞ்சம் கூட இயேசு கிறிஸ்துவை கண்டாலே பிடிக்காம போயிடுச்சு. இதான் அர்த்தம் பாத்தீங்கன்னா, அவருடைய பார்வைக்கு இவங்க எப்படி இருந்தாங்கன்னா சௌந்தரியம் இல்லை, அழகும் இல்லை. இதான் இந்த அளவுக்கு தான் பேசப்பட்டிருக்கு, மாம்சீக அழகு பத்தி அவங்க பேச. ஏன்னா பாருங்க, ஒரு ஆள் அழகு நம்ம எப்படி சொல்லலாம்னா அவருடைய சரீர தோற்றம் மாத்திரம் கிடையாது, அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே அவர் அழகு இல்லைங்களா. ஒரு ஒரு பார்வை பார்த்தாருன்னா அது கூட என்ன அழகு. சோ அப்போ இதான் விஷயம். அப்போ இயேசு கிறிஸ்து நாட்கள்ல இயேசுடைய செயல்பாடுகள் யாருக்கு பிடிக்கலனா ஜனங்களுக்கு பிடிக்கும். ஆனா ஆழத்துல பிடிச்சிச்சு. ஆனா போக 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 இவர் சரிப்பட்டு வரமாட்டாரு, இனி இவரை பின்பற்றி போனோம்னா ஒன்னு சரிப்பட்டு வராது அப்படி சொல்லிட்டு அவரை நிராகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா அவர் அவமதிக்க கூட ஆரம்பிச்சாங்க, ஏழை படுத்த ஆரம்பிச்சாங்க. இதான் கண்டுபிடிக்கிறோம், இதான் நாங்க சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் வாசிங்க
தமிழ்ல,
நாம் விரும்பத்தக்க ரூபம் சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்கள் பரிசேயர் அவங்க விரும்புற மாதிரி இயேசு கிறிஸ்துவின் நடவடிக்கைகள் அங்க இல்லாம இருந்துச்சு. அதான் கண்டுபிடிக்கிறோம். இப்ப அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். எஸ், இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால இஸ்ரேல் ஜனங்கள் உட்பட பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அசட்டை பண்ணிட்டான். அசட்டை பண்ணிட்டாங்கன்னா அவருடைய பேச்சு செய்தி கொடுக்கறது இல்ல. என்னையா நீ சொல்ற, இது இனிமேல் உன் பேசுறா நான் கேட்க மாட்டோம். நீ வாட்டுக்கு என்னென்னமோ சொல்ற, ராஜ்யம் சமயமா சொல்ற, ஆனா ஒன்னு அந்த மாதிரி செஞ்ச மாதிரி இல்ல. சோ அதனால இனி உன் வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு தர மாட்டோம் சொல்லி இயேசுவ அசட்டை பண்ண ஆரம்பிச்சாங்க. கேலி கிண்டல் கூட அங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே
பண்ணுங்க.
என்ன துக்கம், என்ன பாடு சொல்லும் போது இத நிமித்தமாக தேவனுடைய வேலை செய்யும் போது, அந்த பிதாவாகிய தேவனுடைய பிசினஸ் இல்லைங்களா, அந்த பிசினஸ் செய்யும் போது ஜனங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல. ஆகையினால ஜனங்கள் பரிசேயர் சவுசியர் இயேசு கிறிஸ்து கொலை செய்வதற்கும் அநேக துக்கங்கள் பாடுகள் என்ன பண்ணாங்க, இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்து கொடுத்தாங்க. ஒரே காரணம், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து செஞ்சதுனால. அப்புறம் வாசிங்க, அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அப்புறம்
அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை
கண்டுபிடிக்கிறோம். அப்ப இந்த மூன்று வசனங்கள்ல நம்ம கண்டுபிடிக்கிற விஷயம்னா இயேசு கிறிஸ்துடைய அந்த மூன்று வருஷ ஊழியத்துல அவருக்கு நேர்ந்த அனுபவங்கள், அவரையும் மற்றும் ஜனங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு இயேசு கிறிஸ்து மேல, இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்த்தாங்க அந்த மாதிரி இல்லாததுனால இயேசு கிறிஸ்து அசட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சன்மர சகோதர சகோதரி, இதுதான் அந்த மூன்று வசனுடைய அந்த ஞான அர்த்தங்கள். சோ இன்னைக்கு நாம பார்க்க போகிற பாடத்துடைய தலைப்பு அவமதிக்கப்பட்டவர் அல்லது அசட்டை பண்ணப்பட்டவர் அல்லது ஏளனப்படுத்தப்பட்டவர் கூட நம்ம சொல்லுவோம். சோ இந்த பாடத்துக்காக ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் மத்தியில நான் கொஞ்சம் பெருசுபடுத்தி காமிக்கிறேன். அதாவது என்னன்னா, ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் விரிவா நீங்க என்ன பண்ண போறோமா பார்க்க போறோம். அந்த வார்த்தை என்னன்னா, நீங்க மூன்றாம் வசனுடைய பிற்பகுதி வாசிங்க. இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். எவரை விட்டு இயேசு கிறிஸ்து. இதோட அர்த்தம் என்ன, இந்த வசனத்துல என்ன விஷயம் தேவன் நமக்கு ஒரு பாடம் வச்சிருக்காரு, நம்ம கண்டுபிடிக்கலாம் சகோதரர். சோ பாருங்க, நமக்கு ஏற்கனவே தெரியும் அத்திர இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு, ஞானஸ்தானம் எடுத்தது மூலமாக தன்னை தேவனுக்கு அர்ப்பணம் பண்ணார் இல்லைங்களா, கான்சன்ட்ரேஷன் பண்ணார். எப்படி பண்ணார்னா, ஞானஸ்தானத்தின் மூலமாக நாங்க பண்ணார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய கையில் அர்ப்பணிச்சிட்டார். தன்னுடைய ஆரோக்கியம், தன்னுடைய எல்லா ஞானங்களை கர்த்தருடைய கையில அர்ப்பணிச்சுட்டு, இனிமே தேவன் நான் என்னுடைய யோசேப்புடைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், அவரு கூட பண்ணிட்டு இருந்தேன், இனி அந்த பிசினஸ் என்ன பண்றேன், நான் ஸ்டாப் பண்ணேன், அந்த பிசினஸ் எனக்கு வேணாம். இனிமேல் நீங்க என்ன பிசினஸ் வச்சிருக்கீங்களோ அந்த வேலையை நான் என்ன பண்றேன், இப்ப நான் என்ன பண்ணேன் செய்ய போறேன் சொல்லிட்டு, பிதாவாகிய தேவனுக்கு அடுத்தவர்கள் என்ன பண்ண, இயேசு கிறிஸ்து அந்த வேலைய அவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சார். எங்க இருந்துன்னா, அவர் ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் உடனே ஆரம்பிக்கல, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருங்க, அந்த பிசினஸ் என்ன பிசினஸ் இல்லைங்களா. இப்ப ஒரு வேலை செய்யறோம்னா என்ன வேலை தெரிஞ்சுதானே செய்ய முடியும், தெரியலன்னா செய்ய முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பாருங்க, கிட்டத்தட்ட 30 வருஷம் அவருக்கு நல்ல பைபிள் நாலேஜ் இருக்கு,
பைபிள் ஃபுல் நாலேஜ் இருக்கு. எப்படி இருக்குன்னா, அவர் சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப எங்க போயிருவாரு, வார வாரம் எங்க போயிடுவாரு, தேவாலயத்துக்கு போயிடுவாரு. போயிட்டு அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, என்ன பண்ணுவார் வாசிங்க, வசனம் வாசிங்க, ரெண்டாம் அதிகாரம், லூக்கா ரெண்டாம் அதிகாரத்துல வசனம் எங்க வாசிக்கலாம்னா, அதாவது நீங்க எஸ் ஆறாம்
ஒன்ஷம்
எஸ் அதாவது நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம், போதும் பாருங்க. இயேசுக்குரிய வழக்கம் என்ன, ஆமா இயேசுக்குரிய வழக்கம் என்ன, வழக்கம் வசனம் என்ன சொல்லுது, அவருடைய வழக்கத்தின்படியே ஜெபாலயத்தில் பிரவேசித்து. அப்ப என்ன தோணுங்க, என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இயேசுக்குரிய பழக்கம் என்ன, பழக்க வழக்கம் என்ன, என்ன பண்ணுவார், வார வார எங்க போயிருவார், சர்ச்சுக்கு போயிருவார், போய் என்ன பண்ணுவாராமா, அங்க சொல்ல வாசிக்கப்படுகிற வேத வசனம் நல்லா உறுத்து கவனிப்பார். அவங்க என்ன சொல்றாங்க, என்ன தோரா வாசிப்பாங்க, எல்லா புக் வாசிப்பாங்க, வாசிக்கும் போது நல்லா உள் வாங்கிக்குவார். அதான் பாத்தீங்கன்னா இயேசுக்கு வார வாரம் என்ன பண்ணுவாங்க, எக்லேசியா போயிருவார், சர்ச்சுக்கு அங்க போயிருவார். பாருங்க நம்ம அருமையான கத்தை நமக்கு அருமையா ஒரு மாதிரி அங்க வச்சிருக்காரு. என்ன சொல்லுங்க அப்போ, இதுல நமக்கு ஒரு பாடம் இருக்கு, என்ன பாடம் சொல்லுங்க அப்போ, சரிங்க. அப்ப நான் போய் என்ன பண்ணணும், கத்திருப்பாங்க அவருக்கே அந்த ஒரு பழக்க வழக்கம் குறிச்சு, நான் மட்டும் என்ன பண்றேன், சண்டே ஒரு சின்ன ஒரு எக்லேசியா மீட்டிங் இருந்தாலும் கூட அங்க வருவதுக்கு நம்ம என்ன பண்றோம், சில நேரம் தயங்கம் இல்லைங்க, சில நேரம் தயக்கப்போறோம், போலாமா வேணாமா, பஸ் கிடைக்குமா பஸ் கிடைக்கல, என்ன பண்ணும் சில விஷயம், சில சாக்கு போக்கான விஷயங்கள் நம்ம சொல்றோம். ஆனா கத்திற்கு பிரியமான விஷயம் என்னன்னா, வீட்டுல தோறா கிடையாது, ஏன்னா யோசிக்க வீட்டுல தோறா கிடையாது, பைபிள் கிடையாது, எங்கதான் போனோம், சதா ஏசி என்ன பண்ணிவார்னா, வார்த்தை எங்க கிடைக்குமோ அங்க போயிட்டு எல்லாம் 30 வருஷம் அவருக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு, அந்த பழக்கம் நமக்கு கூட அங்க இருக்க வேண்டிய அவசியமா. இதான் பவுல் சொல்லும் போது, நீங்க சபை கூடியவர்கள் என்ன பண்ணாதீங்க, மிக முக்கியமான விஷயம், நாம் அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏற்பட வேண்டும் என்றால் இங்க கூடி வரணும். ஏன்னா இங்கதான் பாத்தீங்கன்னா அன்பு டெவலப் ஆகும். வெளியே போய் அன்பு வரட்டும் சொல்லி முயற்சி பண்ணாலும் கூட அன்பு வராது. ஏன்னா சகோதர சகோதரிகள் இங்குதான் இருக்கிறாங்க, சோதனைகள் இங்குதான் இருக்கும், பொறாமைகள் மேட்டிமை எல்லாம் எல்லா விதமான சோதனைகள் இதன் மத்தியில தான் வரும். இதன் மத்தியில வரும்போது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, சகோதர அன்பு காமிக்கும் போது பழைய மனுஷனை கொள்றோம், புதிய மனுஷனை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போறோம். சகினால கண்டிப்பா சபை கூடியவர் நமக்கு மிக முக்கியமா இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து அவருடைய வழக்கம் என்னன்னா, டெய்லி என்ன வார வாரம் போய் வசனங்களை கேட்பார், கேட்டுட்டு ஞானசனம் வாங்கிட்டு எங்க போறாரு, 40 நாள் அந்த வனாந்தத்துக்கு போய் என்ன பண்றாராமாங்க, என்ன பண்றாரு 40 நாள் என்ன பண்றாரு பாருங்க, ஸ்டடி பண்ணலைங்க, எல்லாம் 40 நாள் தன்னை பத்தி தேவன் என்னென்ன விஷயங்கள்லாம் பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கார் படிக்கிறார். ஏசியா புஸ்தகம் படிக்கிறார், 53 அதிகாரம் படிக்கிறார், அதே போல மோசே எழுதின அந்த வார்த்தைகளை படிக்கிறார். எல்லா விஷயங்கள் தன்னை பத்தி பழைய ஏற்பாட்டுல எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ எல்லா காரியங்களுமே படிச்சு பார்த்து, இப்ப பரிசுத்தாவி வேற இருக்கிறதுனால ஞான அர்த்தங்களை தேவன் இருந்து என்ன பண்றாருங்க, பெற்றுக் கொண்டார். அப்போ இதுதான் தேவன் எனக்கு வச்சிருக்காரு, நான் இனிமே செய்ய போற பிசினஸ் இந்த மாதிரி பிசினஸ், நான் என்னென்ன செய்யணும், இந்த 3 வருஷத்துல செய்ய வேண்டிய வேலை என்ன, எங்க போகணும், என்ன பேசணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் 40 நாள் ஃபுல்ல என்ன பண்றாருங்க, ஸ்டடி பண்றார். எப்படி எப்படி படிச்சிருப்பாரு நினைக்கிறேன், கையில பைபிள் கொண்டு போனாரா, தோரா கொண்டு போனாரா, தோரா ஏசியா புஸ்தகம் கொண்டு போனாரா, கையில ஒன்னாந்திரத்துக்கு கொண்டு போல. அப்ப எப்படி படிச்சிருப்பார் ஏசி குத்து 40 நாள் எப்படி படிச்சிருப்பார்னா, அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 30 வருஷம் ஆட்டோமேட்டிக்கா ஏசுக்கு ரெடி ஆயிட்டார். ஏன்னா அவர் பரிபூர்ண மனுஷன், ஒரு வார்த்தை கேட்கும் போது ஆட்டோமேட்டிக் எங்க பதிவாயிருக்கு, மைண்ட்ல பதிவாயிருக்கு. அப்ப 30 வருஷமா ஏசி குத்து கேட்ட வசனங்கள் எல்லாம் எங்க மைண்ட்ல பதிவாயிரு, மைண்ட்ல நல்லா பதிவாயிருச்சு. இப்ப 40 என்ன பண்ண, தனிமையில் இருக்கும் போது மைண்ட்ல எல்லா வசனங்களையும் கொண்டு வரார், கொண்டு வரார் ஏசி 53 கொண்டு வரார், கொண்டு வந்து எல்லா விஷயங்களும் பார்த்து, இதுதான் தேவனுடைய திட்டமா. சோ எனக்கு தேவன் ஒரு பாத்திரம் வச்சிருக்கான், அந்த பாத்திரத்துல என்ன பண்ணும், குடிக்கணும். நான் மாத்திரம் இல்ல, இந்த பாத்திரத்துல இன்னொரு சில வகுப்பார் கூட குடிக்கிறாங்க, அவங்க யார் என்னுடைய பங்காளிகள், அவங்களுக்கும் நான் என்ன பண்ணும், தேர்ந்தெடுக்க வேணும். அப்ப தேர்ந்தெடுப்பதற்காக ஏசி கிறிஸ்து ஃபர்ஸ்ட் பாண்டு பேரத்தை தேர்ந்தெடுத்தார். அப்ப இப்படி 40 நாள் ஏசி கிறிஸ்து தன்னுடைய எல்லா விஷயங்களும் என்ன பண்ணார், தேவனுடைய வசனங்கள் மூலமாக கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டுதான் பாத்தீங்கன்னா அந்த தேவனுடைய பிசினஸ், தேவனுடைய வேலையை அவர் அன்னையிலிருந்து செய்ய தொடங்க. அவர் செய்ய தொடங்கும் போதுதான் பாத்தீங்கன்னா அவர் இந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி நான் செய்ய போகிற வேலை என்னன்னா அப்படி சொல்லிட்டு தேவாலயத்துக்கு போயிட்டு தேவாலயத்தில் நின்றுட்டு அப்போ ஒரு கையில ஒரு புக் கொடுக்கப்பட்டுச்சு, ஏசியா புஸ்தகம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்பதான் பாத்தீங்கன்னா ஏசியா புஸ்தகம் திறக்க வச்சு தேவன் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கா, நான் என்ன பிசினஸ் இந்த 3 வருஷத்துல செய்ய போறேன் அப்படி அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து அன்னைக்கு ஜனங்கள் மத்தியில அவர் செஞ்சார் பேசினார். அந்த அந்த காரியம் வாசிச்சார். இப்ப நம்ம வாசிக்கலாம் அந்த விஷயங்களை. வசனம் 17 இருந்து ஜனங்கள் மத்தியில அந்த ஏசியா புஸ்தகத்தின் மூலமாக அவர் வாட்ச் காமிச்சு அதுக்கப்புறம் ஊழியம் பண்ண ஆரம்பிச்சார். என்ன பண்ணாருன்னா அங்க ஊழியம் பண்ணாரு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த ஊர் வந்து நல்லா எல்லா ஜனங்களும் பரிச்சயமான இயேசு கிறிஸ்து. இயேசுனா யார் யாருக்கு தெரியும்னா அந்த நாசரேத் ஊர்ல இருந்து தெரியும். சோ இப்ப இயேசு கிறிஸ்து இப்ப திடீர்னு இந்த தச்சு வேலை இந்த தச்சர் வேலையை விட்டு போட்டு இந்த வேலை செய்யும் போது ஜனங்க என்ன பண்ண ஆச்சரியப்பட்டாங்க. என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், இது யார் இவன், யோசிக்கக்கூடிய மகனாச்சு இவரு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் சொல்லி ஆரம்பத்துல இயேசு பார்த்து என்ன பண்ணாங்கன்னா நக்கல் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் ஊழியம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது இயேசு கிறிஸ்துவ நிறைய பேர் அவமானம் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. இதுக்கு நீங்க வசனம் வாசிங்க இதை குறிச்சு அதே நீங்க அதே லூக்கா புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல வசனம் 21ல இருந்து வாசிங்க 22 இவ்வாறாக என்ன பண்ணாங்கன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஊழியம் ஆரம்பிக்கும் போது அவர் பண்ற ஊழியத்தை பார்த்து நிறைய ஜனங்கள் என்ன பண்ணா ஏற்றுக்கொள்ளல, மாறாக அவர் என்ன பண்ணாங்க கிண்டல் பண்ணா நக்கல் சில விஷயங்களை என்ன பண்ண அவமானப்படுத்தினான். இயேசு கிறிஸ்து பார்த்து அவமானப்படுத்த, நீ என்ன யோசேப்பின் குமாரன் அல்லவா. சாயங்காலம் இயேசுக்கு என்ன பண்ணாருன்னா அவன் சொல்லி பார்த்தா கேக்குற மாதிரி இல்ல, நக்கல் வேற பண்ணிட்டு இருந்தாங்க, கிண்டல் வேற பண்ணிட்டு இருந்தாங்க. இனி ஒன்னு சொன்னோம்னா எந்த பிரயோஜனம் இல்ல சொல்லிட்டு அன்னைக்கோட அந்த அந்த ஊரை விட்டு போயிட்டா. வேற ஊருக்கு போய் என்ன பண்ணாருன்னா யார் கேட்கற மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு மாத்திரம் சத்திய வசனம், மிக முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து எந்தெந்த ஊருக்கு போறாரோ எல்லா ஊருக்கு போய் சத்தியம் சொல்லுவாரு. ஆனா எங்கெங்க யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்துறாங்களோ, கிண்டல் பண்றாங்களோ, சிரிக்கிறாங்களோ, ஏளனப்படுத்துனாங்களோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டாருன்னா சத்தியம் சொல்லுவார். சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க சிரிச்சாங்கன்னா ஏசு கிறிஸ்து பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்குவாங்க, திருப்பிட்டு வேற இடத்துக்கு போய் வேற யார் இருப்பாங்களோ அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இதான் விஷயம் என்ன சகோதர சகோதரி, இந்த விஷயம் தான் குறிக்குது. அவர் அந்த வசன வாசிங்க இசையா புஸ்தகத்தில் 53வது அதிகாரம் நம்முடைய முகங்களை தமிழ வாசிங்க மறைத்துக் கொண்டோம்னா என்ன சொன்னா இந்த மொழிபெயர்ப்பு சரியா வரல. எப்படி மொழிபெயர்ப்பு வந்திருக்கணும்னா அவரை விட்டு நம்மை அப்படின்னு தமிழ வருது இல்லைங்களா, ஆனா அப்படி வந்துடக்கூடாது. நம்மை விட்டு அவர் அப்படி வந்துடும், புரியுதா? அவரை விட்டு நாம் கிடையாது, நம்மை விட்டு அவர். என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களை பார்வையில சத்தியம் சொல்லும் போது அவங்க சிறிய கேட்கல, சிரிச்சாங்க, ஏளனப்படுத்தினாங்க, அசட்டை பண்ணாங்க. சத்தியம் சொல்லிட்டு இருக்கோம், அசட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இயேசு கிறிஸ்து பேசி பேசி பாக்குறார். இந்த மாதிரி பண்றதை பார்த்த உடனே இயேசு என்ன பண்ணாருன்னா தன் முகத்தை என்ன பண்ணாரு மறைச்சா. எதை குறிக்குதுன்னா சத்தியம் சொன்னாரு, ஜனங்கள் ஏளனப்படுத்தினாங்க, அசட்டை பண்ணாங்க. அசட்டை பண்ணும் போது இனி இந்த தேவடைய வார்த்தையை இவங்க மத்தியில வச்சோமா எந்த பிரயோஜனம் கிடையாது சொல்லிட்டு அன்னையோட இயேசுக்கு என்ன பண்ணாருன்னா தன் முகத்தை திருத்திக்கிட்டார். இதான் அந்த அர்த்தம் குறிக்குது. அவர்களை விட்டு தம்முடைய முகத்தை இயேசு கிறிஸ்து
திருப்பி கொண்டால் என்ன காரணம்னா, ஒரே காரணம், அவங்க அவமானப்படுத்தினாங்க, ஏழப்படுத்தினாங்க, சிரிச்சான். இதுதான் மிக முக்கியமான விஷயம். இது நிமித்தமா மாத்திரல. ஒரு சமயத்துல இயேசு கிறிஸ்து அவரை பிரசங்கம் பண்ணும் போது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க படிச்சு பாருங்க, ஒரு நியாயசாஸ்திரி, ஒரு பரிசேயர், அவங்க மத்தியில் அவங்களுடைய பெரிய மத போதகர் இல்லைங்களா, அந்த மனுஷன் சத்தியம் கேட்டு மனமாயிட்டார். மனமாயிட்டு பாதாவோக சொல்லிட்டு விசுவாசிச்சார், கத்துடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிச்சாரு. ஆனா அவருக்கு வந்த சோதனை பாத்தீங்கன்னா, வாசிங்க யோவான் அதிகாரம் 12:42-43 வாசிங்க. பெரிய பெரிய அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, விசுவாசம் வச்சாங்க. ஆனா இப்ப பாருங்க மிக முக்கியமான விஷயம், அப்படி இருந்தும் அப்படின்னா விசுவாசிச்சாங்க, ஆனா சில ஏதோ விஷயம் அங்க இருக்கு. எப்படி இருந்தும் வாசிங்க, ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி என்ன பண்ணலாம், அறிக்கை பண்ணல. சத்தியம் விசுவாசிக்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஆனா என்ன பண்ணலங்க, அத அறிக்கை பண்ணல. காரணம் என்ன கேட்கும்போது என்ன சொல்றாங்க, அறிக்கை பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்க, யாரு என்ன பண்ணுவாங்க, அந்த பரிசேயர் என்ன பண்ணுவாங்க, தேவாலயத்தை விட்டு எங்க என்ன பண்ணிடுவாங்க, புறம்பாக்கிடுவாங்க, ஜனங்கள் மத்தியில போய் ஏழப்படுத்துவாங்க. அந்த அவமானம் வர்றதுக்கு நாங்க என்ன பண்றோம், பேசாம வாய மூடிட்டு. நாங்க விசுவாசிக்கிறோம், கத்த பேச எல்லா விஷயம் விசுவாசிக்கிறோம், அவர்தான் தேவனுடைய குமார் விசுவாசிக்கிறோம், அறிக்கை மாத்த என்ன பண்ண மாட்டோம், பண்ண மாட்டோம். ஏன்னா இவங்க பண்ற காரியத்தினால எங்களுக்கு அவமானம் வரும், ஏழ வரும், ஜனங்கள் பார்த்து சிரிப்பாங்க. கடைசியில எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பரிசேயர் எனக்கு தேவாலயத்தை விட்டு புறம் பாய்க்கிறாங்க. இந்த ஒரு காலத்தினால பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் கேட்கப்பட்டுச்சு. ஆனா யார் யாரு இயேசுடைய வார்த்தை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய அவமானம் வரும். அவங்களுக்கே அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு எந்த அளவுக்கு அவமானம். அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, தன் 3 வருஷத்துல இந்த வேலை செய்யும் போது ஏகப்பட்ட அவமானம் வந்துச்சு. அந்த யோசேப்படி வேலை செய்யும் போது அவமானம் கண்டிப்பா வந்திருக்காரு. எப்ப இந்த வேலை கையில எடுத்தாரோ அன்னையில இருந்து அவமானமும் வந்துச்சு, ஏழம் வந்துச்சு, நிறைய சின்னங்களை அவர் ஏற்றுக்கொள்ள. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என்னைக்காவது யோசிச்சு பார்த்தா, சரி இந்த வேலை செய்யறது நமக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, வெளி தலை காட்ட முடியல, எல்லாம் சிரிக்கிறாங்க, என்னமோ பண்றாங்க, ஆக்கினால இந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு பழைய படிக்கு என்ன பண்ணுவான், அந்த யோசி எப்படி வேலையை செய்யலாம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து எங்கேயாவது போயிருந்தாருன்னா, அந்த அல்லது வேற மாதிரி சொல்லும் போது, இனி இந்த தேவனுடைய வேலை செய்ய வேணாம், பேசாம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த பரிசைய சௌசிய கூட கை கோத்துட்டு அவங்க கூட என்ன பண்ணிக்கலாம், தேவாலயத்துல போய் என்ன பண்ணலாம், சேர்ந்துகிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி கேட்டு நடக்கலாம் அப்படின்னு ஒருவேளை இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தாருன்னா, அவருக்கு என்ன வந்திருக்காது, அவருக்கு பாடுகள் வந்திருக்காது இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பாடுகள் வந்திருக்காது, நெக்ஸ்ட் என்ன வந்திருக்காது, நெக்ஸ்ட் மரணம் கண்டிப்பா வந்திருக்காரு. வரலைன்னா நாம் இன்னைக்கு இந்த என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டோம், இங்க வந்து இயேசுடைய பாடுகள் உட்காந்து தியானிச்சுட்டு இருக்கவே மாட்டோம். ஆனா இயேசுடைய பண்ணாரா, ஏழம் வரும், அவமானம் வந்துச்சு இயேசு கிறிஸ்துக்கு. அந்த அவமானத்தின் நிமித்தமாக இயேசு தன்னுடைய வாழ்க்கை, தன் அர்ப்பணித்த நோக்கத்தை என்ன பண்ணலையாமா, அவர் பின்வாங்கி போய் கத்துடைய பாத்திரத்தை சுமக்கும் போது இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தை கீழே விட்டு போட்டு பழைய வாழ்க்கை தெரிவிப்பார். அது மனுஷங்களை பிரியப்படுத்துவதற்காக தேவனுடைய வேலைய கீழே மாறாச்சு. இது மிக முக்கியமான விஷயம். அது மாத்திரமல்ல, இன்னொரு இடங்களை பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் பெரிய பெரிய மத இயேசு அருமையான போதகர். நிறைய ஒவ்வொரு ஊருக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஊழியம் செய்வார். அப்போ நிறைய ஊருக்கு போக வேண்டிய தேவை இருக்கும் போது, அப்ப இயேசு என்ன பண்ணாருன்னா, சரி நான் மாத்திரம் போயிட்டு இருக்கேன், இப்ப இங்க என்ன பண்ணுங்கன்னா, என்னுடைய ஊழியம் செய்வதற்காக எனக்கு சில உடல் வேலையாட்கள் தேவைப்படுறாங்க. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவருடைய தேவனுடைய ஊழியம் செய்வதற்காக இப்ப அவர் ஹெல்ப் தேவைப்படும், சில உடன் வேலையாட்கள் தேவைப்படுறாங்க. சரி இப்ப இயேசு கிறிஸ்து யார உடன் வேலையாட்களாக வைக்கணும் அந்த வேலைக்கு, யார வச்ச கையிலா இருக்கு அந்த வேலைக்கு, பரிசேயர்கள் இல்லைங்களா, சௌசேயர்கள், இவங்களை இருந்து ஒரு சில பேர் தேர்ந்தெடுத்து நீங்க போய் என்ன பண்ணுங்க, தேவனுடைய வார்த்தையை போய் போய் சொல்லுங்க அப்படி சொன்னாங்கன்னா, ஜனங்கள் மத்தியில் என்ன இருக்கு, ஒரு வரவேற்பு இல்ல இல்ல இல்லையாமா. பாருங்க இப்ப ஒரு பெரிய பாஸ்டர் அவரு போய் நீங்க போய் சொல்லுங்க, உடனே ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வர வீட்டுக்குள்ள வர வச்சு கேட்பாங்க. ஆனா இயேசு என்ன பண்ணாருன்னா, அந்த மாதிரி மனுஷங்களை வைக்காம யார வச்சாரு அந்த வேலைக்கு, மீன் பிடிக்கிறவங்களையும் இல்லைங்களா, ஒரு வரி வசூல் செய்யற மனுஷனையும் வச்சு நீங்க போய் என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போய் சத்தியத்தை கொண்டு போவாங்க சொல்லி அவங்க அழைப்பிட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து இங்க அவமானப்பட்டாராம், போயும் போய் இவங்கள இந்த வேலைக்கு நம்ம அனுப்புவாங்க. இவங்க அனுப்புறதுனால இவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், நல்லா தெரியும். ஒரு மீனவனுடைய பேச்சு எப்படி இருக்கு, மீனவனுடைய பேச்சு கேட்டிருக்கீங்களா, எப்படி பேச சொல்லுங்கப்பா,
ஒரு ஒரு மீன மனுடைய பேச்சு எப்படி இருக்கும், அது கூட விட்டுருங்க, அவருடைய ட்ரெஸ் அவருடைய ஸ்மெல் எப்படி இருக்கும், அருமையா இருக்குமா, ஸ்மெல் எப்படி இருக்கும், பழக்கம் நல்லாவே இருக்காதுங்களா. சோ அந்த மாதிரி இருக்கிற மனுஷனை போய் சத்திய வசதி போய் கொண்டு போய் சொல்லுப்பா அப்படின்னு அனுப்பிவாரு யா இயேசு கிறிஸ்து. ஆனா இயேசு கிறிஸ்து யோசிச்சு பார்த்தாரா, இவங்க அனுப்பும் போது சனங்கள் நிச்சயமா ஏளனை பொறுத்துவாங்க, பேரு ஏளனை பொறுத்து என்னையும் கூட என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு நினைச்சு அவமானப்பட்டாரா. மாலை என்ன பண்ணார்னா, அவர் 70 பேருக்கு தேர்ந்தெடுத்து நீங்க போய் சொல்லுங்க யார் உங்களை ஏற்றுக்கொள்றாங்களோ, வீட்டுல வந்து நீங்க உங்களை யார் வந்து ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு நீங்க என்ன பண்ண போய் சத்தியத்தை சொல்லுங்க. ஒருவேளை பரிசு சர்ஸ் அனுப்பியிருந்தேன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனா இப்ப உங்களை அனுப்புறேன், ஒருவேளை உங்களை யாராவது ட்ரெஸ்ஸ பார்த்து அவங்க பேச்ச பார்த்து ஆளை பார்த்து அட போயா அப்படி சொன்னாங்கன்னா திரும்பி வந்துரு. ஒருவேளை ஏற்றுக்கொண்டாங்கன்னா சத்தியத்தை சொல்லணும். அப்படியே என்ன பண்ண, இயேசு கிறிஸ்து 70 பேர்த்து தேர்ந்தெடுத்து அனுப்பிவிட்டார். சில வாசிங்க இதை குறிச்சு எங்கன்னா லூக்கா 10 அதிகாரம்
10 பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2-2 பேராக அனுப்பினார்.
அதே போல வசனம் 16 வந்துருங்க சிஸ்டர், எல்லாம் ஒரே விஷயம் தான் குறிக்குது. வசனம் 16 வந்துருங்க இல்ல சிஸ்டர், லூக்கா 10:16 சீசரை நோக்கி உங்களை அசட்டை பண்ணுகிறவன் உங்களை ஏழப்படுத்தினாங்கன்னா என்னை கூட அசட்டை பண்ணிக்கிறான், என்னை அசட்டை பண்ணிக்கிறவன் என்னை அனுப்பினர் என்ன பண்றாராமா அசட்டை பண்ணிக்கிறான் சொல்லு. இயேசு கிறிஸ்து அவன் சொல்லி அனுப்பிட்டான், அதுக்கப்புறம் அவங்க 70 பேர் போறான், போயிட்டு திரும்பி வரான், திரும்பும் போது என்ன சொல்றாங்க பாருங்க வசனம் 17.
பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுந்ததை கண்டேன், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும்
பாருங்க. அப்ப அன்பான சகோதர சொல்லு, அப்ப இயேசு கிறிஸ்து தான் வேலை செய்யும் போதும் கூட அவமானம் வந்துச்சு, சீசர் அனுப்பும் போதும் கூட அவமானம் வந்துச்சு. ஆனா அந்த அவமானத்து நிமித்தமாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வேலையை தடை பண்ணல, அதே சமயத்துல சீசர்ல கூட அற்பமா அவர் என்று. மிக முக்கியமான விஷயம், இயேசு கிறிஸ்து அவரது ஊழியம் பண்ண ஆரம்பிக்கும் போது தேவனுடைய பிசினஸ் செய்யும் போது வந்த மிக முக்கியமான சோதனை அவமானம் ஏளனம் விஷயம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த வேலை செய்யும் போது வந்த எல்லா அவமானங்கள் நிமித்தமாக தேவனுடைய வார்த்தையை தூக்கி போட்டிருந்தார்னா எந்த பிரயோஜனமும் இருந்திருக்கா. ஆனா இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் பாத்தீங்கன்னா சகிச்சுட்டார், அவங்க காய் துப்புறாங்க மூஞ்சில இல்லீங்களா. இப்ப நம்ம ஒருவேளை வெளியிருந்து ஒரு மனுஷன் வந்து பிரதர் நிக்க வச்சு ஓய் அடிச்சு இல்லீங்களா, இவருடைய தாடமை தாடி இல்லீங்களா புடிச்சு காரி மாயில வச்சு எச்சு துப்புனாங்க, எப்படி இருக்கும் பிரதருக்கு, எப்படி இருக்கும் மனசு. ஆனா பாருங்க கோவம் வருமாறா, கண்டிப்பா கோவம் வருமாறா. ஆனா இயேசு என்ன பண்ணார் தெரியுமா, இயேசு என்ன பண்ணார் பாருங்க, எசியா புஸ்தகம் 50 வசனம் எங்க வாசிக்கலாம்னா 6 வாசிங்க. ஒரே காரணம், தேவனுடைய வேலை செய்வதற்காக ஞான சமம் எடுத்து அர்ப்பணிச்சேன், இது தேவன் எனக்காக நியமிச்ச வேலை, இதன் மூலமா எனக்கு பாடுகள் வரும் அவமானம் வரும், அதுதான் கர்த்தருடைய அந்த பாத்திரம். அந்த பாத்திரம் நியமிச்சிருக்கார், அந்த பாத்திரத்தை நான் என்ன பண்ண நிச்சயமா சமர்ப்போம். எவ்வளவு அவமானம் இருந்தாலும் எவ்வளவு சனங்கள் கிண்டல் பண்ணாலும் கேள்வி பண்ணாங்களோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் தேவன் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்வேன். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கூட இந்த பாத்திரத்தை நான் நிச்சயமா குடிப்பேன் சொல்லி இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் குடிச்சு முடிச்சார். சோ இப்ப பாரு அன்பான சகோதர சகோதரே, இப்ப இயேசு கிறிஸ்து கொண்ட சோதனை அந்த பாத்திரத்தை குடிச்சார். சோ இதே சோதனை கண்டிப்பா யாரு கூட வரும், நமக்கு கூட அங்க வரும். எப்ப வரும்னா, எப்ப நாம் அந்த பாத்திரத்துல பங்கு பெறுகிறோம். பாத்திரத்தை பங்கு பெறும் போது அந்த சோதனை நிச்சயமா வரும். என்ன மாதிரி சோதனைனா, நாம் கூட எப்ப தேவனுடைய வேலை செய்வதற்காக இறங்குறோமோ அந்த நேரத்துல நிச்சயமா ஜனங்கள் மத்தியில இருந்து அவமானமான சில விஷயங்கள் வரும், சில ஃபீலிங் வரும், அவமானங்கள் வரும், ஏளனம் வரும், நிந்தை வரும், கிண்டல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, சில நேரங்கள்ல நம்முடைய உடன் சகோதர சகோதரர்கள் கூட வேலை செய்யும் போது கூட பாத்தீங்கன்னா சில நல்ல ஒரு படிச்சவங்க இருப்பாங்க, படிச்சவங்க இருக்கிறாங்க. இப்ப நம்ம படிச்சவங்க நம்ம கூட இருக்க பிரதர் படிக்காத பிரதர் கற்பனை பண்ணிக்கும். இப்போ திடீர்னு ஒரு வாய்ப்பு வருது என்னன்னா, நம்முடைய ஏற்கனவே பழைய ஃப்ரெண்டு நல்லா இப்ப நல்லா MBBS படிச்ச ஒரு பனுஷன் வந்து நிக்கிறார். என்ன பண்றீங்க? நாங்க தேவனுடைய வேலையை பண்ணிட்டு இருக்கோம், பைபிள் பத்தி நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். யார் இவரு அப்படி கேக்குறான். இவரு இவருடைய சகோதரன். இவரு நான் என்ன ரெண்டு பேசுறது என்ன பண்றோம், நானு நாங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொல்லும் போது அவர் என்ன செய்வார், அவரு சிரிப்பா இல்லைங்களா? கண்டிப்பா சிரிப்பா. அப்ப அந்த நேரத்துல நம்ம ஃபீல் பண்ணுவோமா, இந்த பிரதர் நம்ம பக்கத்துல இருக்காரு, இவரால் நமக்கு அவமானமா இருக்கு, என்னமோ அவர் அவர் MBBS படிச்சவர், இவர் என் பதில் இருக்கும் போது எனக்கு எப்ப இருக்கு மனசு அவமானமா இருக்கு ஃபீல் பண்ணுவோமா? ஒருவேளை அந்த மாதிரி ஃபீல் பண்ண சூழ்நிலை சகோதரர் கத்துடைய வேலை செய்யும் போது அல்ல சகோதர நிமித்தமாக நம்ம அவமானப்படும் போது சில நேரம் ஃபீல் பண்ணோம்னா எனக்கு அவமானமா இருக்கு பிரதர், இந்த வேலை செய்யறதுனால எனக்கு ரொம்ப எனக்கு அவமானமா இருக்கு. அவங்க அவமானப்படுத்துறாங்க, ஆகினாலும் எனக்கு அவமானமா இருக்கு. இந்த பிரதர் கூட வேலை பண்றதுனால எனக்கு அவமானமா இருக்கு. ஒரு ஃபீல் பண்ணோம்னா அன்பான சகோதர சகோதரர்களே அந்த மாதிரி ஃபீல் பண்ணோம்னா கத்தர் நமக்கு மிக முக்கியமான எச்சரிப்பு சொல்றார். இந்த சோதனை எனக்கு எப்படி வந்துச்சோ அதே போல உங்களுக்கு வரும். வரும்போது நீங்க என்ன பண்ணும் சில வாசிங்க, லூக்கா 9:26 9:26 என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ பாருங்க. அப்ப ஏ சொல்லிட்டாரு, எனக்கு வந்த சோதனை அவமானம் எல்லாம் ஏழப்படுத்தினா ஒரே காரணம், நான் கத்துடைய பாத்திரத்தை எல்லா ஜனங்களுக்கு போய் சொன்னதுனால, தேவனுடைய வார்த்தையை போய் சொன்னதுனால. ஆனா இதே அவமானம் உங்களுக்கு கூட வரும். அது வரும்போது ஒருவேளை நீங்க வெக்கப்பட்டீங்கன்னா, என்ன வெக்கப்பட்டீங்கன்னா, ஏசு பாத்திரம் ரெண்டு விஷயம் சொல்றாரு, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும். அதாவது என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும். இப்ப நம்ம இன்னைக்கு பூமியில இன்னைக்கு இருக்கிறோம், இயேசு மாம்சத்துல நம்ம இல்ல இல்லைங்க, ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிறார். அப்ப இருக்கும்போது எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வைக்கப்படுறோம்? அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்காரா, மாம்சத்துல இருக்காரா? இயேசு கிறிஸ்து மாம்சத்துல பார்க்க முடியுமா? இயேசு கிறிஸ்து மாம்சத்துல பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். எப்படி சொல்லுங்க? அப்போ சகோதர எந்த சகோதரர் இருக்காரோ அவன் தான் அவர் மூலமா என்ன பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து பாத்துக்கலாம். அப்போ நம்ம எந்த சகோதரர் நம்ம தேவனுடைய வேலை செய்வதற்காக உடன் வேலை செய்வதற்காக பிரதர் இருக்காருனா, அந்த பிரதரை குறிச்சு இவர் என் கூட இருக்காரு, இவர் நினைச்சு எனக்கு அவமானமா இருக்கு, வெளி தலை காட்ட முடியல. எல்லா சடங்குகளுடைய பழைய நண்பர்கள் பார்க்கும் போது இவர் என் கூட இருக்கிறது எனக்கு அவமானமா இருக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா, யார் அவமானப்படுத்த மாதிரி, கத்திர சீக்கிரத்து குறிச்சு வெக்கப்பட்ட மாதிரி, இவர் இந்த பிரதர் எப்படி இருக்கு வெக்கமா இருக்கு பிரதர் ஃபீல் பண்ணீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரி அது குறிக்குது கத்தரை குறிச்சு நீங்க வெக்கப்படுற மாதிரி. அது மாத்திரம் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, என் வார்த்தைகளை குறித்தும். என்ன என் வார்த்தைகளை குறித்தும்? ஏசு கிறிஸ்து என்ன பேசிட்டார்? வீட்டுல பைபிள் வாங்கி வைக்காதவங்க, பைபிள் படிக்காதவங்க, பைபிளை எரிக்கிறவங்க, அவங்களை பத்தி பேசிட்டாரா? அவங்கள பத்தி பேசல. யார பத்தி பேசிட்டாருன்னா, நம்மளை பத்தி பேசிட்டார். யார் யாரும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறாங்களோ, விசுவாசிட்டு அது என்ன பண்ணுமாங்க, நம்ம அறிக்கை பண்ணலீங்க, அறிக்கை பண்ண அங்க அதிகாரிகள் விசுவாசிச்சாங்க. ஆனா என்ன பண்ணல, என்ன காரணம், தேவாலயத்துல புறம் பாய்க்கிடுவாங்க, ஏழனை வரும், அவமானம் வரும், தலை குனிய வேண்டிய சூழ்நிலை வரும், சாகினால அறிக்கை பண்ணும். அதே போல நாம் விசுவாசிக்கிற சத்தியத்தை, உண்மையிலே தேவன் சத்தியத்தை விசுவாசிக்கிறோம், ஆனா ஒரு பிரயோஜனம் இல்ல. எப்பனா எப்ப நம்ம தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யறோமோ அப்பதான் பிரயோஜனமே. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா, சத்தியத்தை விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லாமல் கேட்ட சத்தியத்துக்காக அறிக்கை செய்வது ரொம்ப அவசியம். எந்த மாதிரி சூழ்நிலைன்னா, சாதகமான சூழ்நிலை கிடையாது, சாதகமற்ற சூழ்நிலை. பாருங்க, இப்ப ஒரு பஸ்ல டிராவல் பண்றோம், பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்துவோ கிறிஸ்டியனோ வந்து உட்காரர். இப்ப அவருக்கு வந்து பைபிளை பத்தி சில விஷயங்கள், தேவனுடைய திவ்ய திட்டங்கள் அல்லது உயிர்த்தெழுதல், ராஜ்யத்தை பத்தி சில விஷயங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு அங்க ஏற்படுது. அந்த நேரத்துல நமக்கு மைண்ட் என்ன தோணும்னா, இப்ப நான் இவருக்கு பைபிள் திறந்து பேசினேன்னா, யார் பாப்பா? பக்கத்துல எல்லா ஜனம் பாப்பாங்க, இவரு பாப்பாரு, அவர் பாப்பாரு, இவரு பாப்பாரு. இப்ப அந்த மனுஷன் சொல்லும் போது எல்லாரும் பாப்பாங்க. இப்ப என்ன ஆகும், நமக்கு ஒரு ஃபீலிங் வரும், வெக்கமா இருக்கு புதர் எனக்கு, வெக்கமா இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி ஃபீல் பண்ணோம்னா, அதுக்கு போய் தான் அன்பான சகோதர சோதரி, எவன் என் வார்த்தையிலே குறிச்சு வெக்கப்படுறான். அறிக்கை இட வேண்டிய நேரத்துல தேவனுடைய சத்தியங்களை சொல்லக்கூடிய நேரத்தை சொல்லாம
என்ன ஜனங்களை பார்த்து இவங்க என்ன நினைப்பாங்க, ஏது நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க சொல்லிட்டு யார் யாரெல்லாம் வைக்க போறாங்களோ, அல்லது வேற மாதிரி சொல்லணும்னா தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ சொல்லி பயப்பட்டா கூட, சில பயம் கூட. இப்ப நம்ம பாருங்க, பெரிய பெரிய மத ஒரு நாலஞ்சு பாஸ்டர் இருக்கிறான், அவங்க மத்தியில போய் தேவனுடைய வசனத்துக்காக போய் சாட்சி கொடுக்கும். ஆனா ஒருவேளை பயப்பட்டோம், அவங்க என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒருவேளை பயப்பட்டவங்க கூட, அது கூட குறிக்குது என்னுடைய வார்த்தையிலே குறிச்சு வெக்கப்படும். சோ நமக்கு எப்பதான் வாய்ப்பு கிடைக்குதோ சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கக்கூடிய நேரத்துல கொடுத்துடணும். அதை விட்டு போட்டு வெக்கப்பட்டவமோ அல்ல பயப்பட்டவமோ எந்த ரெண்டு காலத்துல எது பண்ணாலும் கூட அது கர்த்தருடைய வார்த்தையை குறிச்சு அங்க வைக்கப்படுறோம். மிக முக்கியமான சோதனை இது. அதிகமா யாருக்கு வரும்னா ரத்த சாட்சியா மறைக்கிறவங்களுக்கு வரும். பாருங்க ஸ்தேவான் இல்லீங்களா, அவர் எங்க நின்னார், அந்த நேசங்க நின்னார், நடுவில் நின்னார், சுத்திலும் பாத்தீங்கன்னா மற்ற எல்லாம் நேசாத்திரம் உட்காந்துதான். அவங்க மத்தியில ஸ்தேவான் வெக்கப்பட்டாரா இல்ல பயப்பட்டாரா, ரெண்டுமே பண்ணும். தைரியம் என்ன பண்ணார்னா சாட்சி கொடுத்தார். அதே போல நமக்கு ஏற்படிய ஒவ்வொரு சூழ்நிலை கூட பாத்தீங்கன்னா சத்திய சாட்சி கொடுக்க நேரம் வரும்போது அந்த நேரத்துல கண்டிப்பா நம்ம சாட்சி கொடுக்க வேண்டியது அவசியமா. ஒருவேளை நேரத்துல வெக்கப்பட்டு நெளிஞ்சுகிட்டு இருந்தோம்னா அந்த மன சகோதர சொல்லி அது பேரை குறிக்குது, என்னை குறிச்சும் வார்த்தையை குறிச்சும் வெக்கப்படுகிற விஷயம். இந்த சோதனை மிக முக்கியமான சோதனை. இது கத்திர இயேசுக்கு வந்துச்சு, நமக்கு கூட அங்க வரிக வாய்ப்பு நிறையவே அங்க இயற்கை சகோதர. அதனாலதான் பாத்தீங்கன்னா இதே காரியத்தை இயேசு கிறிஸ்து வேற கூட இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருக்காரு. வசனம் வாசிங்க, மத்திய 10:33 வசனம் வாசிங்க. ஆமா, என்ன விஷயம் பேசப்பட்டதுன்னா மனுஷன் முன்பாக யார் யாரெல்லாம் கத்துடைய வார்த்தையை குறிச்சு சொல்றது வைக்க போடுறாங்களோ, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை சொல்றது வைக்க போடுறாங்களோ, அவங்களை குறிச்சு இவன் கத்துல இயேசு கிறிஸ்து கூட வைக்கப்படுவார். அது மாத்திரம் இல்ல, கண்டிப்பா பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சத்தியம் சபை கொடுத்தார் இல்லீங்களா. சோ இப்பாருங்க சத்தியம் இப்ப நிக்கும் போது சகல கள்ள சத்தியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரவுண்ட் படி நிக்கும். ரெண்டு என்ன பண்ணுமா, சத்தியத்தை நாலா பக்கத்திலிருந்து போர்ஸ் பண்ணி தள்ளுவாங்க. தள்ளும் போது சத்தியம் என்ன பாகும், சாயம் இல்லீங்களா, சாயம் கண்டிப்பா சாயம். அப்படி சாயும் போது சத்தியம் சாயாம நிக்கணும்னா அதுக்கு என்ன தேவை இருக்கு, சப்போர்ட் தேவை இல்லீங்க, சப்போர்ட் தேவை. இப்ப சொல்லுங்க ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன், சத்தியத்துக்கு சாயாம இருக்கிறதுக்கு அதுக்கு சப்போர்ட் தேவை, அந்த சப்போர்ட் தேவன் யார் நியமிச்சிருக்கா, யார் அந்த சப்போர்ட்டா வச்சிருக்கா, யார் வச்சிருக்காரு, யார் சகோதர சார் பகுதியிருக்காரு, நீங்களும் நீங்களும் தான். ஏன்னா பாருங்க வசனம் வாசிக்கிறோம், சபை சத்தியத்துக்கு எப்படி இருக்காமா, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். சோ அப்ப நான் சத்தியத்துக்கு தூண், நான் சத்தியத்துக்கு சப்போர்ட். அந்த நேரத்துல மற்ற எல்லா கிறிஸ்டிய ஜனங்கள் தப்பான போதனைய பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பாங்க, ஆதாவகன் பேசிட்டு இருப்பாங்க, நாளத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம சத்தியம் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமா சத்தியத்துக்கு அங்க வாதம், நிச்சயம் என்ன பண்ணணும், அங்க வாதம். நீங்க என்ன சொல்றீங்க, தப்பா சொல்றீங்க, வசனம் சொல்லுது இப்படி சொல்லுது, நீங்க தப்பா சொல்றீங்க சொல்லி அந்த நேரத்துல சத்தியத்துக்காக அங்க வாதாட வேண்டும். ஏன்னா பாருங்க பிரதர் அருமையா ஒரு பாயிண்ட் தராரு, ஏசு கிறிஸ்து நமக்கு யாரு, நமக்கு யாரு, இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா பரிந்து இல்லீங்களா, ஏசு நமக்கு பரிந்து பேசுகிறவர். அவருடைய அந்த வார்த்தையுடைய ஆங்கில வார்த்தை தெரியுமா, அதனா அட்வொகேட் இல்லீங்களா, பரிந்து பேசுகிறோம்னா அட்வொகேட். அப்ப தமிழ்ல என்ன சொல்லலாம், அட்வொகேட்னா வக்கீல், இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா வாதாடுபவர் இல்லீங்களா. இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம கையில பண்ணிட்டு இருக்காராம, அவரு வாதாடிட்டு யார் யார்கிட்ட, பிதாவாகி தேவன்ட்ட போய் நமக்காக வாதாடுறாரு. என்ன மாதிரினா அப்பா இவங்க பாவம் பண்ணாங்க, பண்ணாலும் கூட இவங்களுக்கு அதை குறிச்சு மனம் வந்துறாங்க, நான் இவங்க இவங்களுக்காக நான் சிந்தரிக்கிறேன், தயவு செய்ய என்ன பண்ணுங்க, இவங்களுக்கு மன்னிச்சு விட்டுருங்க, வாதாடுறாரு. ஆனா ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாரு இயேசு கிறிஸ்து, நான் அப்படி பரலோகத்துல உங்களுக்காக வாதாட வேண்டும் என்றால் நீங்க நான் கொடுத்தேன் தேவனுடைய வார்த்தைய, அந்த வார்த்தையை குறிச்சு நீங்க என்ன பண்ணும், பூமியில வாதாட வேண்டும். ஒருவேளை வாதாட வேண்டிய நேரத்துல சத்தியத்துக்காக நிக்காம விலகி போய் நின்னோம்னா, பின்வாங்கி நின்னோம்னா, கூட்டத்துக்கு அந்த பக்கம் நின்னோம்னா, அன்பான சகோதர சகோதரே கத்தர் கூட என்ன பண்ணுவார் தெரியுமா, நம்ம என்னதான் பாவமணி பிரேயர் பண்ணலாம் ஆனா கத்தர் அங்க நிக்க மாட்டார், வக்கீல் அங்க இருக்கவே மாட்டார், போயிடுவார். அவர் என்ன பண்ணுவார்னா பின்னாடி என்ன பண்ணுவாருங்க, நிப்பார். ஏன் சொல்லுங்க அப்போ, ஏன்னா பிதாவாகிய தேவன் முன்பாக இவங்களை குறிச்சு வாடும் போது இயேசுக்கு வெக்கம் வந்துருமோ, இவங்களை குறிச்சு வாடுறதுக்கு இயேசுக்கு வெக்க வந்துடும். அதான் பசங்க வாசிக்கிறோம் இல்லைங்களா, மீண்டுமா வாசிங்க, மத்திய 10 அதிகாரம் 33. எஸ், என்ன பாத்தீங்கன்னா இயேசு கூட மறுதளிப்பார், வெக்கப்படுவார். எதுக்குன்னா நாம எப்ப தேவனுடைய வார்த்தைக்காக சாட்சி கொடுக்காம வெக்கப்பட்டு பயந்துட்டு நிக்கிறோமோ அந்த நேரத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட அந்த நேரத்துல காரியம் அங்க பண்ணுவோம். அது மாத்திரம் சகோதர சகோதரே, தேவன் நம்ம சத்தியம் கொடுத்திருக்காருன்னா நீ பத்திரமா வச்சுக்கோங்கப்பா, கொடுக்கல இல்லைங்களா, நீ பத்திரமா வாங்கி வச்சுக்கோங்க. நான் யாருக்கும் தரல, உங்களுக்கு மாத்த என்ன பண்ணிருக்கேன், பத்திரமா வச்சுக்கோங்க சொன்னா மாற என்ன பண்ணுங்க, நீங்க பெற்றுக்கொண்டத என்ன பண்ணுங்கன்னா எல்லா சனங்கள் மத்தியில மிக முக்கியமா சகோதர சகோதரிகள் மத்தியில கம்யூனிகேட் பண்ணு, உரையாடு, அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணு. மிக முக்கியமான விஷயம் நம்ம மத்தியில ஒரு சோதனை என்னன்னா உலகத்தின் ஜனங்களும் மாத்திரம் சத்தியம் சொல்றது மாத்திரம் இல்லை, நம்முடைய சகோதர சகோதரி மத்தியில கூட பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம படிக்கும் போது படிச்ச விஷயத்த நம்மளுடைய சகோதர சகோதரி மத்தியில என்ன பண்ணிக்குவாங்க, கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகிர்ந்து கொள்ளாம நாங்க மாத்திரம் வச்சிருந்தோம்னா அது எந்த பிரயோஜனமே கிடையாது. மிக முக்கியமான விஷயம் என்ன சகோதர சகோதரே, நம்மளோட இந்த கடைசி நாட்கள் வரக்கூடிய மிக முக்கியமான சோதனை சத்தியத்தின் நிமித்தமா கர்த்தரின் நிமித்தமா சகோதர வேறமா சொல்லணும்னா கர்த்தரேசுடைய உடன் சகோதர சகோதரர் நிமித்தமா கூட மற்றும் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக வெக்கப்பட்டு பயப்பட்டு நின்னோம்னா கண்டிப்பா கர்த்தரேசு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, யார் யாரெல்லாம் இந்த வார்த்தை குறிச்சு என்னை குறிச்சு வெக்கப்படுறாங்களோ அவங்கள குறிச்சு நான் வெக்கப்படுவேன். எப்ப தெரியுமா, மார்க் 9:38 விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த உலகத்தின் ஜனங்கள் மத்தியில என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறிச்சும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து வரும்போது வெட்கப்படுவார். எப்ப வரும்போது, இயேசு கிறிஸ்து இரண்டாம் வரியில வரும்போது என்ன பண்ணுவாராமா, வெட்கப்படும். இப்ப சொல்லுங்க, எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லீங்களா, அப்ப பாருங்க இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு இந்த நாட்கள்ல சத்தியத்துக்கு சாட்சி கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு நமக்கு இருக்கு, நிறைய இடங்கள்ல தனிப்படுவோம், நம்ம ஒவ்வொருவருக்குமே வாய்ப்பு இருக்கு. அது சிஸ்டர்னா பரவாயில்ல, பிரதர்ஸ்னா பரவாயில்ல, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போது வெக்கப்பட்டுட்டு ட்ராக்ஸ் குடுக்கல, என்ன பண்ணுவோம் ட்ராக்ஸோ குடிப்பதா வெக்கப்படுவோம். சோ வெக்கப்பட்டு நின்னோம்னா கண்டிப்பா கத்தர் கூட வெக்கப்படுவார். என்ன வெக்கப்படுவா தெரியுமா, என்ன பண்ணுவார்னா பாருங்க, அந்த நேரத்துல பஸ் காண்டி நம்ம எல்லாம் உட்காந்துருவோம், கூடி உட்காந்து பாத்திரத்தை கழிட்டு வாங்குறோம் பாத்தீங்கன்னா, வாங்கும்போது வெக்கப்படுவாராம். என்னன்னா நீங்க போய் போய் ஏன் சரியத்துல அங்கமா இருக்கு, உங்களை நினைச்சா வெக்கமா சொல்லி இயேசு வெக்கப்படுவார். எப்போ நாம் வெக்கப்படும் போது, இயேசு கிறிஸ்துவை குறிச்சோ நம்முடைய சகோதர சோதரை குறிச்சு வெக்கப்படும் போது, கர்த்தருடைய வார்த்தை குறிச்சு வெக்கப்படும் போது, வெக்கப்பட்டு அந்த பாத்திரத்தை கை வச்சோம்னா கர்த்தர் வெக்கப்படுவாரு. நீங்க எந்த தைரியத்துல அங்க வைக்கிறீங்க, உங்களை நினைச்சா வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட அங்க வெக்கப்படுவாராம். அன்பான சகோதர சோதரில் மிக முக்கியமான விஷயம், இயேசு கிறிஸ்து அவமதிக்கப்பட்டால் நாம் கூட அவமதிக்கப்படுவோம். ஆனா அவமதிக்கப்படும் போது நம்ம கொடுத்த வேலையை சரியா செய்யாம வெக்கப்பட்டு பயப்பட்டு நின்னோம்னா கண்டிப்பா எந்த ஒரு தகுதியுமே இல்லாம போயிடுச்சு. மிக முக்கியமான லெசன் இந்த நாட்டில் நம்ம கற்றுக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆதி காலத்திலே பாத்தீங்கன்னா சீசர் கூட இந்த சோதனை வந்திருக்கு, அப்போ பவுல் கூட பாத்தீங்கன்னா அந்த சோதனை வந்திருக்கு. அவர் கூட பாத்தீங்கன்னா அவர் பெரிய ரோமுடைய கவர்மெண்ட்ல பரிச்சயமான மனுஷன், ரோமுடைய கவர்மெண்ட்ல பரிச்சயம் எல்லா தெரியும், பவுல்னா யாரும் நல்லா தெரியும். ஆனா அப்பேற்பட்ட மனுஷன், நல்ல ஞானி, இப்ப திடீர் அந்த வேலையை விட்டு போட்டு தேவனுடைய வேலை செய்வதற்கு என்ன பண்ணாருங்க போயிட்டார், அவர் ஊர் ஓட்டராக பண்றார். இத பார்க்கும் போது கண்டிப்பா ரோமுடைய அந்த முக்கியமான பெரிய அதிகாரிகள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பவுலை பார்த்து கிடல் பண்ணிருப்பாங்க, என்ன நீ பண்ணிட்டு இருக்க சொல்லிருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல அப்ப சொன்ன பவுலுக்கு வெக்கம் வந்திருக்குமா வந்திருக்காதா, வெக்கம் வந்திருப்போம் வந்திருக்காதா, அந்த சோதனை வந்துச்சு, வெக்கப்பட சோதனை வந்துச்சு. அப்ப அவர் வெக்கப்பட்டாரா இல்லையா அவரே சொல்றாரு பாருங்க. அப்ப சொன்னாங்க பவுல் சொன்ன சில வசனம், சில வசனம் வாசிக்கலாம். முதலாவது வசனம் ரோமர் 1:16. ரோமர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்பட மாட்டேன்,
பின்பு
சின்ன வயசா இருக்கிற அது மாத்திரம் சத்தியத்துக்கான சாட்சி கூட கொடுக்கும் போது கண்டிப்பா அவமானம் வரும், வெக்கப்படாத. வாசிங்க, ஒன்று தீமோத்தியோ 1 8 வசனம். நீ வெட்கப்படாமல் அருமையான தரார். அதே போல வசனம் பாண்டு வாசிங்க, வசனம்
12.
எஸ், இந்த பாத்துல பங்கு படுறேன். அப்புறம் ஆயினும் எஸ் ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை.
ஏனென்றால்
சோதனை வந்திருக்கு, சோதனை ஜெயிச்சுக்கிட்டு நமக்கு அருமையா ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்க வைக்கப்பட வேண்டாம், தைரியமா என்ன பண்ணா தேவனுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு வந்துச்சுன்னா தைரியமா போய் தேவன் நன்றி செலுத்திட்டு போய் வேலை செய். அதே போல பாருங்க, அப்போ சொன்னாங்க பேதுரு கூட பாத்தீங்கன்னா அவருக்கும் அனுபவம் வந்து அவரு கூட பாருங்க அனுபவம் வாங்கி சொல்றாரு பாருங்க. ரெண்டு அதாவது ஒன்று பேதுரு 4 வசனம் 6.
ஒன்று
பேதுரு 4:16 வசனம். என்ன சொல்றாருன்னா வாய்ப்பு வந்துச்சுன்னா நன்றி செலுத்திட்டு அதுக்கப்புறம் வேலையை செய்யும் போது நமக்கு வரிக சோதனை கண்டிப்பா. உதாரணம் பாருங்க, உட்காந்துருக்கும் உட்காந்துருக்கும் போது கண்டிப்பா வீட்டுல நிறைய கஷ்டங்கள் நிறைய நிந்தனைகள் கண்டிப்பா பண்ணுவான். என்ன அங்க போய் நின்றுக்க அங்கே கஷ்டம் கண்டிப்பா சில நிந்தனைகள் வரும். அதே போல நம்முடைய சொந்த பந்தங்கள் கண்டிப்பா பண்ணுவாங்க, வேலை செய்யற இடத்துல பண்ணுவாங்க, எல்லா இடத்துல பண்ணுவாங்கன்னா நான் பண்ற இந்த விஷயத்துக்காக நிந்திப்பாங்க, அவமானம் பண்ணுவான். நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ நல்லாவா இருக்கு, உனக்கு சிரிப்பா இருக்கு, சிரிப்பான், கிண்டல் கூட பண்ணுவான், அசட்டே பண்ணுவான், கேட்க மாட்டான். சதமா இருக்கும் போது நாம் கூட வெக்கப்பட்டு போகாத படி, வெக்கம் அடைஞ்சு போகாத படிக்கு தைரியமா கடைசி வரைக்கும் நம்ம தேவனுடைய வேலையை செய்வதில் அங்க முனைப்போல அங்க இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏனென்றால் கர்த்தரேசுக்கு கடைசி நாட்கள் வந்து நமக்காக பணிவடை செஞ்சிட்டு இருக்க பணிவடை செஞ்சிட்டு இருக்கும் போது வெக்கப்பட்டோம்னா கர்த்தரேசுக்கு கூட என்ன பண்ணுவாராமா அங்க வைக்கப்படுவார். மிக முக்கியமான விஷயம் என்ன சகோதர சகோதரே, அது மாத்திரம் இல்ல, கடைசி ஒரு வசனம் ஆஸ்ட் முடிக்கலாம். அப்போ சொன்ன யோவான் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அருமையான ஒரு ஆலோசனை தராது. இன்னைக்கு ஏசுக்கு காலத்துல இல்லைங்களா பிரசனம் மாத்தி இருக்க இந்த நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு ஒரு அருமையான ஒரு ஆலோசனை தரா. சில ஆர்ச்சி முடிக்கலாம். 1 புஸ்தகம் 2 28 வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது பாத்தீங்கன்னா வெளிப்படும் போது என்ன அவர் பிரசனம் ஆகும் போது. சோ பிரசனம் ஆகும் போதுன்னா அங்க என்ன வார்த்தை வந்திருக்கணும் கண்டிப்பா கிரேக்க வார்த்தை பரோஷ்யா. சோ பரோஷ்யா யோசிக்கிறது வந்திருக்கும் போது பிரசனமா இருக்கும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாம. ரெண்டு பாயிண்ட்ல, ஒரு பாயிண்ட்ல கத்துரி வார்த்தை குறிச்சு, இன்னொரு பாயிண்ட்ல கத்தரை குறிச்சு, அதாவது உடன் சகோதர சகோதரர்களை குறிச்சு வெக்கப்பட்டு போகாத படிக்கு நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். நமக்கு அதே சோதனை வரும். சோதனை வரும்போது அந்த நேரத்துல பாத்திரத்தை பிடிக்கணும், அதை விட்டு போட்டு பார்த்து பிடிப்பதற்கு வெக்கப்பட்டு தயங்கணும்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட நம்மளுக்கு வெக்கப்படுவார். இதுதான் மிக முக்கியமான பாடம், மிக முக்கியமான சோதனை. கடைசி நாட்கள்ல நமக்கு இருக்கு, மிக முக்கியமான பஸ்காவின் நாட்கள்ல பாருங்க. இந்த நைட்ல நீங்கன்னா நிச்சயமா என்னைமைத்தான் கண்டிப்பா பாருங்க. சொன்னாங்க இல்லைங்களா, நீங்க கிளாஸ் கேட்டிருப்பீங்க, என்ன இந்த பேரு பத்தி எடுத்துக்கலாம் சார் கிளாஸ். அப்போ பேர் என்ன சொன்னார், கண்டிப்பா எல்லாரும் போயிருவாங்க, நான் என்ன பண்ண மாட்டேன். தைம ஒரு தன்னம்பிக்கை சொன்னார், நான் போய் சொல்லுவோம் எல்லா பேரும் கண்டிப்பா எந்த மாதிரி சூழ்நிலை நான் வைக்கப்பட மாட்டேன் பிரதர் சொல்லுவோம், கண்டிப்பா சொல்லுவோம். இப்ப கூட நாம் கூட சொல்லுவோம், நான் வைக்கப்படவே மாட்டேன் பிரதர், நான் கோலையாக மாட்டேன், தைரியமா போய் சாட்சி கொடுப்பேன் சொல்ல முடியும். ஆனா அந்த மாதிரி சோதனை வரும்போது, சூழ்நிலை வரும்போது அங்கதான் மன சகோதர சோதரி பேரு மாறி போயிடும். மிக முக்கியமான சோதனை. ஆகையினால சொந்த பலத்தை நம்ம நம்பாம முழுக்க முழுக்க தேவனுடைய பலத்தை நம்ம என்ன பண்ணலாம், நம்பலாம். இன்னைக்கு இரவின் கீதங்கள் அப்படித்தான், நம்ம சொந்த பலத்தினால இல்ல, கண்டிப்பா முழுக்க முழுக்க தேவனுடைய பலத்தினால மாத்திரமே தேவனுடைய வேலையை செஞ்சு முடிக்குமே தவிர நம்ம சொந்த ஞானத்தையோ சொந்த பலத்தையோ நம்பி அங்க செய்ய முடியும். பொறுமையோடு இருக்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து கிருபை செய்வாராக. அடுத்த வாரத்துடைய பாடத்துடைய தலைப்பு பாடுகளை சுமந்தவர், பியரர் ஆஃப் கிரீப். சொந்தக்காரை நம்ம அடுத்த வாரத்துல பார்க்கலாம். தேவன் தாமே மனைவி ஆசீர்வதித்து கிருபை செய்வாராக. ஆமென்.